கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டான வார்த்தைகளோடு நான் பாடத்துக்குள்ளே கடந்து போகலாம். இந்த நாளில் கூட நான் பார்க்குற பாடத்துடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அர்மகதோன் அப்படின்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அர்மகதோனும் இந்த உலகத்தின் முடிவு அப்படின்ற தலைப்பில் நான் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே இந்த அர்மகதோன் அப்படின்னும் போது உலக மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்குது. என்ன நினச்சிருக்கன்னா, இது உலகத்தில் இருக்கிற கடைசியாக மாபெரும் யுத்தம் நடக்க போகுது, இதுதான் வந்து உலகத்தில் வந்து முடிவதோடு உலகமாக அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய இங்கிலீஷ் படங்கள், ஆங்கில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அர்மகதோனை மையப்படுத்தி படம் எடுத்துருக்காங்க. அர்மகதோன் படமும் எடுத்திருக்காங்க இல்லைங்களா. நிறைய இங்கிலீஷ் படம் கூட வந்திருக்கு, அர்மகதோன் படமும் வந்திருக்குது. அப்போ ஜனங்களை எதிர்பார்க்குறாங்க, அப்படியே தேசமெல்லாம் அப்படி வெடிக்கிற மாதிரியோ, அப்படியே புதையுண்டு போகிற மாதிரியோ, பில்டிங்கெல்லாம் சரிஞ்சு விழுகிற மாதிரியோ, ஜனங்களாக கத்திட்டு ஓடுற மாதிரியோ, நெருப்பெல்லாம் தெரிக்கிற மாதிரியோ, அப்படியே கடலை சீற்றத்தில் வந்து மூடுற மாதிரியோ, நிறையா அந்த அறிமுகத்தோட இந்த மாதிரிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிறத பார்க்குற அன்பான சோர சோழ. இந்த மாதிரி இதில் அர்மகதோன் பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லி தீவிர ஆர்வம் காட்டுறாங்க. இதை குறித்து திரைப்படங்கள் நிறைய எடுத்துட்டுருக்குறாங்க, அதை பார்க்குறோம் அன்பான சோழ. காரணம், இது உலகத்தின் முடிவு அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லா ஜனரும் எதிர்பார்க்குறது என்னென்னா, எப்போ அந்த உலகம் அழியப்போகுது இல்லைங்களா. வானம் கொஞ்சம் ஒரு மாதிரி கலர் மாறினாலும் பார்த்தீங்களா, பைபிளில் போட்ட மாதிரி மாறிடுச்சு. பைபிள் எங்கே போட்டதுன்னு கேட்டால் தெரியாது, அது ஒரு அதி ஒரு அதிகாரத்தை சொல்லியிருக்காராமா அப்படின்னு ஒன்று, எந்த அதிகாரத்துலனு கேட்டால் தெரியாது இல்லைங்களா. பாரு, இப்போ இன்னி கூட ஏதோ ஒரு நதி வந்து ரெட் கலரில் ஓடுன்னு சொல்லி வாட்ஸ்அப்லாம் போட்டுருக்குறாங்க, சிகப்பாக ரத்தமாக ஓடிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ எதுனா பிளட்டு எதனா தேவையான எடுத்து விட வேண்டியதானே உள்ள, அது ரத்தமாக இருந்துச்சுன்னா இல்லைங்களா. சகோதர சொல்ல, இது மாதிரி ஜனங்கள் எதிர்பார்ப்பு ஓவராக இருக்குது. எப்போ இந்த உலகம் முடியும், எப்போ இந்த உலகம் அழியும் அப்படி சொல்லி எதிர்பார்த்துக்கிறாங்க. அப்படி உலகம் அழிஞ்சதுன்னா நாமளும் சேர்ந்து அழிவோம் இல்லைங்களா. எல்லாம் எதிர்பார்த்துருக்குறாங்க உலகம் எப்போ அழி அழின்னு காத்துக்கிறத பார்க்குறோம். சரி, அப்படி பார்க்கும்போது ஒரு வசன வாசிக்கலாம். ஏசாயா 34:16 வசன வாசி. ஏசாயா 34:16 வசனம். அந்த உலகத்தின் முடிவை குறித்து எங்க போய் தேடணுங்க? இந்த உலகத்தை உண்டாக்குனவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் கண்டிப்பா புஸ்தகத்தில் எழுதியிருப்பார், எழுதிருக்க மாட்டாங்களா? நான் வசிக்கிற உலகம் இல்லையா, தேவன் படைச்ச படைப்புலயே வந்து தப்பா போனது யாருங்க? மனுஷன். ஆனா மனுஷன் தன்னை பத்தி நினைக்கிறதே இல்லைங்க. தேவன் எல்லாம் அழிச்சிட போறாரு, எழிச்சிட போறாருன்னு வாரு இல்ல, உலகத்தெல்லாம் தேவன் வந்து எரிச்சு அழிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எரிச்சு அழிக்க வேண்டியது யாருங்க? நம்மளதான் சரிங்களா. ஆனா நாம வந்து நம்மளை பத்தி நினைக்கிறதே இல்லை. பூமியில எரிச்சிடறா, பூமியில வெடிச்சு சதுரமா, அப்புறம் புதிய பூமி வந்துருவோம். இன்னைக்கு ஒரு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு சகோதர. இந்த மாதிரிலாம் ஜனங்க கற்பனை நிறைய இருக்குது. எல்லாம் இந்த உலகம் எப்ப முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கத நம்ம பாக்குறோம். அப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம எங்கே போய் பார்க்கணும்? கர்த்தருடைய புஸ்தகத்திலேயே தேடி வாசிக்கும். அப்போ உண்மையான சத்தியத்தில் போய் பார்க்கணும். பூமியை உண்டாக்குனோட தான் கேட்கணும். எப்போ நீங்கள் உண்டாக்குனீங்க, எப்போ அதை முடிக்க போறீங்க? உண்டாக்குனவர் முடிக்கிறதுக்கு டைம் வச்சிருப்பாரு, இருக்கும். அது மாதிரி அப்போ அந்த பூமியை முடிவுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம் கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசிக்கணும் அன்பார்ந்த சகோதர். அப்போ உலகத்தின் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இன்னும் வசனம் வாசிங்கன்னா, கலாத்தியர் 1:4 வசனம் வாசி. பாருங்க, இப்போது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சம் அப்படின்னா, நம்ம இருக்கிற ரெண்டாவது உலகம் பொல்லாத பிரபஞ்சம் சொல்லப்படுது. சாத்தோட ஆளுகையின் கீழ் இருந்துட்டு இருக்குது சகோதர. பொல்லாத பிரபஞ்சம் சொல்லி அழைக்கப்படுறத பாக்குறோம் அன்பார்ந்த சகோதர சொல்ல. அப்படி இருக்கும்போது இந்த உலகம் எப்படி முடிவுக்கு வரும், அர்மகதோன் என்றால் என்ன, இதை கண்டுபிடிக்கிறது நம்ம. அர்மகதோன் ஏன் பேர் வைக்கணும், அர்மகதோன் என்ன, இந்த உலகத்தின் முடிவு எப்போ வரும், இதை குறித்து நம்ம கண்டிப்பாக தெரியணும் அன்பாந்த சொல்லி. வேதத்திலிருந்து எடுத்தால் உண்மையை நம்ம கண்டுபிடிச்சல இல்லைங்களா. சரி, இன்னும் வசனம் வாச்சுன்னா 2 பேதுரு 3:7 வசனம். சகோதரஸ்வரர், இப்போது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினால் அக்னிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாளில் காக்கப்பட்டு அப்படி சொல்லும் போது ஜனங்க எப்படி எதிர்பார்க்கறாங்கன்னா, இது நேரடித்தில் எதிர்பார்க்கறாங்க. அப்படி மேல நெருப்பு கொட்டுற மாதிரியோ, சோதம் குமரால அக்னி கந்தகம் மேல வர்ஷிச்சத மாதிரி, அது போல பூமியில் நெருப்பு மழை வர மாதிரியோ ஜனங்களை இங்கெங்க ஓடி ஓடி கத்துற மாதிரியோ இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்கறாங்க அன்பாந்த சகோதர சொல்ல. இதுதான் இந்த உலகத்தின் முடிவா இருக்கும், அக்னி நெருப்புல தான் எரிய போகுது அப்படின்னு சொல்லி ஜனங்க எதிர்பார்க்கறத நம்ம பாக்குறோம். இப்படிதான் உலகம் முடிவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. இன்னும் வசன வசன ரெண்டு பேர் 3:10 வாசி. பாருங்க சகோதர சொல்ல, அப்ப அக்னிக்கு இரையா வைக்கப்பட்டதுன்னா எப்படி அக்னிக்கு இரையா வைக்கப்பட்டது? இந்த வசனம் தான் மெயின் வசனம். என்னன்னா கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். திருடன் எப்படி வருவாரு? யார் எதிர்பாராத நேரத்தில் திருடிட்டு போவாரு இல்லைங்களா. இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட வேண்டு அகன்றுப்போம். அப்ப இந்த வானம் வந்து நவந்துச்சுன்னா அப்ப என்ன இருக்கு மேல இல்லைங்களா? வானன்றது வந்து ஒன்றும் இல்லை, ஸ்பேஸ் அவ்வளோதான். நம்ம பூமி வந்து சுற்றிட்டு இருக்குது, வானத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது. நாமளும் வானத்தில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா, நம்ம இருக்கிறதே வானத்தில் தான் இருக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் நான் வானத்தடி பார்த்துக்கிறோம், எப்போ நான் மேலே போகணும்? நீ வானத்தில் தான், பூமியும் வானத்தில் தான் சுற்றிட்டு இருக்குது இல்லைங்களா. சகோதர சொல்ல, அப்போ பாரு வானம் மடமிடவென்று அகன்று போனால் அப்போ எதிர்பார்க்குறாங்க. ஒரு ஒரு சபையில் ஒருத்தர் பேசிட்டுக்கிறாரு, அப்படியே என் தரிசனத்தில் காமிச்சாரு, அப்படியே வானம் சுருட்டப்பட்டதை நான் பார்த்தேன், பரலோகத்தை இங்கேருந்து பார்த்தேன். ஆண்டவர் மடியில் இவர் இயேசு உக்காண்டிருக்கு, பிதா மடியில் இயேசு உக்காண்டிருந்தாராம். இப்போ இவர் காமிச்சிருக்காரு பாருங்க வானத்தை திறந்து இல்லைங்களா. அது இவர் கண்ணுங்கிறது நேராக தெரியுது பாருங்க அவ்வளோ தூரத்துக்கு இல்லைங்களா. அப்படிலாம் இன்னைக்கு ஜனங்கள் வந்து நேரடி அர்த்தத்தில் கற்பனை பண்ணுறாங்க. வானம் சுருட்டப்படும், பாயை போல சுருட்டப்படும் அப்படிலாம் சொல்கிறத பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது வானங்கள் மடமிடவென்று அங்கன்று போகும், பூதங்கள் வந்து உருகிப்போம். அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அப்போ பூதங்கள் எங்கள் பூமியில் சுற்றிட்டு இருக்குதா? பூதங்கள்லாம் நிறைய பூதம் இருக்குதா இல்லைங்களா? பூதன்னாவே இன்னைக்கு ஜனங்க வந்து ஒரு விசித்திரமான உருவத்தை நினச்சிக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ அதெல்லாம் எப்படி உருகி போகும்? அப்படியே அது உருகிறது தான் கர்த்தர் அங்கேருந்து வந்தார், ராக பூதத்தை உருக்கிறதுக்கு தான் இல்லைங்களா. பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி அதில் கிரிகளை எரிந்து அழிந்து போகும். பூமியில் இருக்கிற செயல்கள் எல்லாமே இல்லாமல் போயிடும், எரிந்து அழிந்து போகும். சரி, பூமி எரிக்கலாம், பூமியில் இருக்கிற மனுஷனை எரிக்கலாம், பூதங்களை கூட எரிக்கலாம்னு வச்சுக்கலாங்க. கிரியை எப்படி எரிக்க முடியும்? செயலை எப்படி எரிக்க முடியும்? ஒரு செயற செயலை வந்து எரிக்க முடியுமா? எரிக்க முடியாது. அப்ப என்ன நல்லா தெரிஞ்சுக்கலாம், இது நேரடி அர்த்தம் இல்ல, இது வந்து ஒரு அடையாள பாஷையில் சொல்லப்பட்ட விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் சகோதர சொல்ல. அப்ப அக்னி என்பது என்ன அடையாளம் பாத்தீங்கன்னா, அக்னி என்பது ஒரு பொருளை இல்லாம பண்றோம், நெருப்புல போட்டா இல்லாம போகுது. அக்னின்னு பைபிள் அடையாள பாஷையில் இருந்தாமே இல்லாம போகுதல் அப்படின்னு அர்த்தம், இல்லாம பண்ணிட்டு சொல்லி அர்த்தம் சகோதர சொல்ல. பூதங்கள் என்பது என்னன்னா, பூதங்கள்ன்றது பெரிய அமைப்புகள், பெரிய நபர்கள், பெரிய அமைப்புகள், பெரிய ஜாம்பவான்கள் கூட. இப்போ இறந்துட்டாரு என்ன சொல்றேன், அன்னாரின் பூத உடல் இன்று மாலை நல்லடக்கம் செய்யப்படுகிறது அப்படின்னா, பூதமாக இருந்து நேற்றுக்கு பூதமாக சுற்றிட்டு இருந்தார் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளலாம் ஊர்லலாம் இல்லைங்களா. அன்னாரின் பூத உடல சண்டைக்கு ஒன்றும் இல்லை எல்லாரும், ஏன்னா எங்கள் இவரை பார்த்து பூதன்னு சொல்லிட்டீங்கன்னு இல்லைங்களா. அது என்னன்னா ஒரு பெரிய மனுஷன், நாம் சொல்கிறோம் இல்லைங்களா, பெரிய சாவு சின்ன சாவு சொல்றா இல்லைங்களா. சாவிலே பெரிய சாவு சின்ன சாவுலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க மனுஷன் இல்லைங்களா. அப்படின்னு என்னன்னா, பெரிய மனுஷங்க சொசைட்டில வந்து ஒரு முக்கியமான பர்சன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா பெரிய சாவுன்னு சொல்றாங்க, அவங்க தான் பூத பூதம் சொல்றாங்க. அது மாதிரி உலகத்தில் எது பூதம்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மாபெரும் அமைப்புகள், பெரிய அமைப்புகள், அது வந்து எரிந்து ஒழுகி போகும் அப்படி சொல்லப்படுது. அந்த அமைப்புகள் இல்லாம போகும் அப்படின்போது உலகத்தில் என்ன அமைப்புகள், பெரிய அமைப்புகள் இருக்குது தெரியுமா? உலகத்தில் கிளாஸ் எடுத்துருக்குது எல்லாமே. என்ன உலகம் எதை சார்ந்திருக்குதுங்க? வெரி குட், வெரி குட். அரசியல், மதம், பொருளாதாரம், சமூகம் இல்லைங்களா, நான்கு அமைப்புகள். இந்த நான்கு அமைப்புகள் தான் உலகத்தை வழி நடத்தி கொண்டிருக்கிற நான்கு தூண்கள் போல இருக்குது. உலகத்தை தாங்கி நிறுத்துற நான்கு தூண்களா இருக்குது, நான்கு அமைப்புகள் சகோதரர். நான்கு தூண்களை தட்டு விட்டாவே உலகம் காலியாயிருக்கு இல்லைங்களா. அவர் நான்கு தூண்களா இருக்குது, நான்கு அமைப்புகள், அரசியல், மதம், பொருளாதாரம், சமூகம் எல்லாமே சாத்தானுடைய ராஜ்யம் எல்லாம் இதில் அடங்கிதான் இருக்குது. எப்படியாப்பட்ட விஷயம் இதுக்குள்ளதான் இருக்குது சகோதரசில். இந்த நான் தான் பூதங்கள் வந்து உருகி போகும்னா இந்த அமைப்புகள் இல்லாமல் போயிடும். முதலாம் உலகத்தில் எப்படி தேவர் அப்போது இருந்த உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறீர்கள் அப்படின்னா, அந்த உலகம் தண்ணியில் அழிஞ்சு போச்சு அப்படின்னா பூமி அழிஞ்சிருச்சு. பூமி அப்படியே தான் இருந்துச்சு, பூமியில் இருக்கிற ஜனங்க தான் அழிஞ்சிட்டாங்க இல்லைங்களா. வெள்ளம் வந்து ஊரே அடிச்சுட்டு போச்சுன்னா ஊர் அடிச்சுட்டு போச்சு, ஊரில் இருக்கிற ஜனங்க அடிச்சு போயிட்டாங்க, ஊர் அங்கே தான் இருக்கு அப்படி பார்த்தோம் இல்லைங்களா. அதே போல இது கூட என்னன்னா சகோதர சொல்ல, பூதங்கள் உருகி போனா இந்த உலகத்தில் இருக்கிற சிஸ்டம்ஸ், அமைப்புகள், அரசியல், இப்ப இருக்கிற அரசியல் தேவடைய ராஜ்யத்துக்கு சூட்டா இருக்கா? தேவடைய ராஜ்யத்துக்கு தகுந்த மாதிரி இப்ப இருக்க அரசியல், கர்த்தர் ஆளுக செஞ்சு இந்த மாதிரி அரசியல் இருக்குமா? இருக்காது இல்லைங்களா. அதே சமுதாயம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் வந்து கத்தர் ராஜாவா இருந்தார்னா நம்ம சமுதாயம் இப்படி இருக்குமா? எல்லாமே அவருடைய பிள்ளைங்க, கத்தருடைய பிள்ளைங்க. அப்ப எப்படி வச்சிருப்பாரு இந்த பூமிய இல்லைங்களா? அதான் அப்ப இது கூட பார்த்தோம் இல்லைங்களா, இஸ்ரேல் ஜனங்களோட யூபிலியில பார்த்தோம், அந்த கிராண்ட் ஜூபிலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே எல்லாம் சமமாயிரணும். அப்படின்னா கத்திர ராஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாவே எல்லாம் மேடு பல்லாம் சரி பண்ணி நேராயிரும், எல்லாம் சமம், எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கணும் இல்லைங்களா? அவருடைய விருப்பம் அப்படி இருக்கு, எல்லாரும் சமம், அவருக்கு தேவை எல்லாரும் சமம். அப்படி இருக்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல பாருங்க, அரசியல், சமுதாயம், பொருளாதாரம். பொருளாதாரம் போது இன்னைக்கு எல்லாத்துலயும் எல்லாமே இருக்குதா? பொருளாதாரத்தில் எல்லாரும் பொருளாதாரம் நல்லா இருக்காங்களா அப்படின் போது எல்லாரும் நல்லா இல்லை இல்லைங்களா? சகோதர சொல்ல பொருளாதாரத்தில் பார்க்கும்போது ஒரு 25% தான் நல்லா இருக்காங்க. இந்தியாவை எடுத்துட்டா 75% கஷ்டத்தில் இருக்காங்க இல்லைங்களா? அது மிடில் கிளாஸ் இருக்கிறவங்க இன்னும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. கீழே மேலே போக முடியாது, கீழே இறங்குது, அந்த மாதிரி கஷ்டத்தில் மாட்டிட்டு இருக்கிறாங்க. சகோதர சொல்ல இன்னும் கீழே இன்னும் மோசமான நிலையில இருக்காங்க இல்லைங்களா? சகோதர சொல்ல பொருளாதாரம் கத்தோடைய ஆளுகை இருந்துச்சு இப்படி இருக்குமா? பொருளாதாரம் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும் அன்பார்ந்த சகோதரர். இதெல்லாம் வந்து இந்த அமைப்புகள் மாறும். மதம், மதம்ன்றது என்னன்னா, இன்னைக்கு மதம் எப்படி இருக்குதுங்க? மதம்ன்றது கடவுள் சம்பந்தப்பட்டது விஷயம் சொல்றாங்க. ஆனா மதம்ன்றது எப்படி இருக்குது இன்னைக்கு? இன்னைக்கு மதம்ன்றது வந்து வேற மாதிரி போயிட்டு இருக்குது இல்லைங்களா? பிசினஸ் ஆகிட்டு இருக்குது இல்லைங்களா? அதிகம் காசு கொடுத்தா சாமி முன்னாடி பார்க்கலாம், கம்மியாக காசு கொடுத்தா தூரத்துல இருந்து பார்க்கலாம். அந்த மதத்தில், இந்த மதத்தில் வந்தீங்கன்னா காசு கொடுக்குறவங்களுக்கு பாஸ்ட் வீடு போய் சந்திப்பாரு, காசு இல்லாதவங்களுக்கு பாஸ்ட் இங்கேருந்தே கையாட்டிடுவாரு. அதுக்குன்னு ஊழிக்கார் இங்கேருந்து சபையில ஒரு ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, இதுக்குன்னு அவர் போய் விசிட் பண்ண போவார். ஏரியா லீடரை போட்டு நீ போய் பார்த்துக்கோன்றார். அங்கே நல்ல வசதியான சொசைட்டில பெரிய ஆளாக இருந்தால் இவரு டேரக்டா வருவார் இல்லைங்களா? இவர் ஏன் பாஸ்ட் இங்க வரதுன்னு கேட்டால், கார் இங்கே வரது இல்லையா, கார் வர்றது ரூட் இல்லையாங்க. பாருங்க எப்படி இருக்காங்க பார்த்தீங்களா சகோதர சோதரில். இந்த மாதிரி ஒரு தேவ மனுஷங்க தேவனுடைய சத்தியத்தை சொல்றவங்க எந்த சூழ்நிலையும் வர தயாராக, எப்படி எப்படி சொல்லுங்க வர தயாராக இருக்கணும் இல்லைங்களா? அதெல்லாம் இன்னைக்கு மாறல அன்பான சகோதர. மதம் இன்னைக்கு மதம் பிடிச்சிதான் இருக்கு இல்லைங்களா, கெட்டு போய் கிடக்குது. ஸோ இதெல்லாமே மாற்றம் நடக்கும். அதுதான் பூதங்கள் வெந்து உருகி போகும்னா அது அப்படியே இல்லாம கரைஞ்சிடும் இல்லைங்களா, இல்லாம போயிடும். அதன் கிரிகள் என்பது அதுல இருக்கிற சுயநலம், பெருமை, பேராசை, இதெல்லாமே சொல்லலாம், இதெல்லாம் வந்து இல்லாம போகும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். கலாத்தியர் 5:19 வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. அப்படின்னா அதெல்லாம் மாம்ச கிரியைகள். இன்னைக்கு வந்து இந்த உலகத்துல இதுதான் கிரியை செஞ்சுட்டு இருக்கு இல்லைங்களா? அது என்னென்ன கிரிகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா? அதெல்லாம் வெளியரங்கமா இருக்குது. அந்த கிரிகள் வந்து பூமி ஃபுல்லா நிரம்பி இருக்குது இல்லைங்களா? கத்துடைய ராஜ்யத்துல அந்த கிரிகள் இருக்காது, எல்லாம் சரி 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 செய்யப்படும் சொல்லி பாக்குறோம். சரி, அப்படி இருக்கும்போது இது எப்படி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கத்துடைய வருகையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பாக்குறோம். சகோதர சொல்ல கத்துடைய வருகை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 2 பேதுரு 3:10 வாசி. கத்துடைய நாள் இரவில் திருடன் வருகிறதா வரும் இல்லைங்களா? இப்ப நம்ம இருக்கிற காலப்பகுதி எந்த காலப்பகுதியில் இருக்குங்க? கத்தர் வருகிற காலமும் வந்த காலங்களா? வந்த காலம், வெரி வந்த காலம் இல்லைங்களா? கத்தர் வந்துட்டாரு, கத்துடைய 2வது வருகையிலே நம்ம இருக்கிறோம் இல்லைங்களா? சகோதர சோல அப்படின்னா பிரசன்னம் இல்லைங்களா? இன்னும் வெளியரங்கமா வெளிச்சம் வரல, உலகத்துக்கு தெரியல, வெளியரங்கமா வருகை தெரியாது. ஆனா சத்தியம் தெரிஞ்சுகளும் கண்டுபிடிச்சலாம் இல்லைங்களா? சகோதர சோல அவருடைய காலத்தில் இருக்கும்போது இந்த அழிவின் உச்சக்கட்டத்துக்கு மிக அருகாமல் இருக்கும் நம்ம இல்லைங்களா? சபை நிறைவு அடைஞ்சோன்னு என்ன இருங்க, பூமி வந்து மகா உபத்திரத்துல சிக்கிடும், மாட்டிடும். இப்ப சபைக்காக தான் மகா உபத்திரம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. மகா உபத்திரம் வந்துச்சுன்னா சபை பூமி என்ன இருங்க, ரொம்ப சீரழிஞ்சிடும் இல்லைங்களா? சபையை சேர்ந்து மாட்டிடுவாங்க. அதனால கத்துடைய ஜனங்கள் வந்து ஏற்கனவே பாடுகளை கடந்து போயிருக்காங்க. அவங்க பூமியில வந்து நிறைய இழந்து எல்லா அவங்க விருப்பங்கள்லாம் விட்டு கொடுத்து பலி செலுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்ப இப்படி அப்படி இருக்கும்போது இப்ப ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா, அறிமுகம் நடந்துச்சுன்னா, இது வந்து எல்லாத்துக்கும் நடக்கிற இவங்களும் அந்த பாதிப்புல உள்ள வந்துருவாங்க இல்லைங்களா? அதனாலதான் சபை நிறைவு அடைஞ்சதுக்கு பின்பு இந்த உலகத்துக்கு வந்து அந்த முடிவு வரும், அந்த அறிமுகத்தை ஸ்டார்ட் ஆகும். அப்ப இந்த அழிவின் உச்சக்கட்டத்திற்கு வெகு அருகாமையில் இருக்கிறோம். கத்துடைய நாள் அப்படின்னும் போது சார் அந்த காலப்பகுதி குறிக்கிறது, உச்சக்கட்ட அருகாமையில் இருக்கிறோம், வெளியரங்கமா தெரியற ஒரு காலப்பகுதிக்கு பக்கமா இருக்கிறோம் சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் வாச்சின்னா ஆல்மோஸ்ட் 5:18-20 வாசம். ஆமோஸ் 5:18-20 வசனம். பாருங்க, இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன எதிர்பார்த்துக்கிறாங்க, எப்ப வருவாரு வருவாரு காத்துக்கிறாங்க இல்லைங்களா. கொஞ்சம் சத்தம் பேன் ஊதுனா போதுன்னு மேல பாக்குறாங்க இல்லைங்களா. சர்ச்சில் எல்லாம் ஒன்னு அப்படி எல்லாம் வானத்தை பார்த்து ஜம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி மேகம் ஒரு மாதிரி கலைஞ்சா மாதிரி இருந்துச்சுன்னா அதுல இயேசுவோட மூஞ்சி தெரியுதான்னு பாத்துக்கிறாங்க இல்லைங்களா. அப்படியே மேகம் இப்படி கலைஞ்சா மாதிரி அப்புறம் தாடி தாடி பாரு, அதாவது தாடிங்கிறாங்க இல்லைங்களா. இப்படி கூட சுருள் முடி தெரியுதுங்களா, சுருள் முடி எனக்கு தெரியுது உனக்கு தெரியலையா அப்படிங்கிறாங்க. இப்ப இதுதான் தெரியுதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லைங்களா. சார், இது சில பேர் என்ன பண்ணாங்க, அதை அப்படியே போட்டோ எடுத்து அந்த வேணுங்கிற மேகத்தெல்லாம் கலைச்சு விட்டு ஒரு ஃபிகரே உருவாக்கிறாங்க, மூஞ்சி மாதிரியே உருவாக்கி எல்லா வாட்ஸ்அப்லயும் எல்லா யூடியூப்லயும் போட்டு விட்டுறாங்க இல்லைங்களா. கிராபிக்ஸ் பண்ணலாம் இல்லைங்களா, அந்த மேகத்துல இருந்து மீதி இருக்கிற அந்த புகையெல்லாம் தள்ளி விட்டுட்டு கரெக்டாக மனிதனுடைய ஃபேஸ் மாதிரி உருவாக்கி கரெக்டாக போட்டாங்க. பார்த்தா இயேசு நிறைய வந்துட்டு இருக்குதுங்க, அந்த மாதிரி இயேசு வந்து மூஞ்சி வந்து வானத்தில் தெரியுதுன்னு இவ்வளோ பெரிய மூஞ்சி காமிச்சுதான் இருக்கிறாரு, அவரு இப்படி காமிக்க தான் அங்கே வந்துட்டு இருக்கிறாரா. சகோதரர், இது மாதிரி ஜனங்களும் நிறைய எதிர்பார்ப்பு, அவர் சீக்கிரம் இழுத்துருவாங்களாட்டு வர சொல்லி இல்லைங்களா. அவர் நீ வராமல் கைக்கு தெரியும் கைப்பு செலுத்துருவாங்க, வா சீக்கிரம் வாங்க இன்னும் எவ்வளோ வெயிட் பண்ணுறது நாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, அவர் வந்துட்டோன்னா நான் டான்ஸ் ஆடிட்டே மேலே போயிடலாம், இவங்கெல்லாம் கத்துவாங்க ஓடு கத்துவாங்க, இவங்க மட்டும் ஆடிட்டே போவாங்க டான்ஸ் ஆடிட்டே போவாங்க. பாருங்க எவ்வளோ ஒரு சுயநலமா இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் இருக்குது. அவங்க நாளை விரும்புறாங்க, கத்துடைய நாளை விரும்புறனுக்கு ஐயோ இல்லைங்களா, உனக்கு தான் இருக்குது அப்படிங்கிறாரு சகோதர சொல்ல. யார் விரும்புவாங்க, இந்துக்களா முஸ்லீம் வேற மதத்தை சேர்ந்தவங்க இல்லை, கிறிஸ்டின் தான் இல்லைங்களா. அப்போ கத்துடைய நாளை விரும்புறாங்க அவங்க தான், அவங்களுக்கு ஐயோ நீ எதிர்பார்க்காம கண்டிப்பாக இருக்காது, நான் வர்றதே பெரம்போட தான் வரேன் இல்லைங்களா, அவனை அடிக்க தான் வரேன்றது உனக்கு தெரியல சகோதர சொல்ல. அப்பா கத்துடைய நாளை விரும்புறனுக்கு ஐயோ, எதுனா கிடைக்குன்னு எதிர்பார்த்துக்கிறாங்க. என்னன்னா ஒருத்தர் சொல்றாரு, விருந்துங்க அங்கே போய் நல்லா சாப்பிடலாம். ஏன்னா என்ன இருந்தால் கல்யாணம் இருந்தான், ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் இருந்தான். இங்கே இருக்கிறாங்க அங்கே இங்கேயே இத்தனை கடை அடிச்சு போறாங்கன்னா அங்கே பாருங்க பழைய ஏற்பாடு அத்தனை மாடு ஆடலை சாப்பிட்றது எப்படி போடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரிலாம் கற்பனை நிறைய இருக்குதுங்க சகோதர சார். தங்க வீதியா தங்க ரோட்ல நடந்து போவாங்களாம், வயரத்தில் வீடு இருக்குமா பங்களாலாம் இருக்குமா, இவர் வயர பங்களால இருந்துட்டு சாப்பிட்டுட்டு போகலாம். பாருங்க இவங்க பூமியில தான் தங்கம் வைரம் வெள்ளி இதெல்லாம் இவங்க மதிப்பு அதிகம் இல்லைங்களா. அது 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 உலகமே வேற, அது சூழ்நிலை வேற. ஆனால் அதே தங்கத்தை வெளியே அங்கேயும் இழுத்துட்டு போறாங்க நம்பாளுங்க, அதே விட மனசு வரல இல்லைங்களா சகோதர சொல்ல. இது போல இப்படி எல்லாம் ஜனங்க நினைச்சிட்டு வராங்க, அதனால உங்களுக்கு என்ன பலன் உண்டு நார்மலா இருக்குது பாருங்க. இது எவ்வளவு இவர் சொல்றத நார்மலா சொல்லிட்டு இருக்கிறார் நினைக்கிறேன் சரிங்களா. அப்ப இந்த வசந்தக்கு அர்த்தம் சொல்லு, அர்த்தம் கேட்கணும். பரலோகத்துல இருக்கிறவரும் பரலோகத்துக்கு இறங்கினவரும் பரலோகத்துக்கு ஏறின மனுஷக்கு ஒருவனும் பரலோகத்துக்கு ஏறணும் ஒருவனும் இல்லை. அந்த வசந்தத்துக்கு அர்த்தம் கேட்கணும். நீங்க எப்பங்க போனீங்க, இங்க யாரு இல்லைன்னு இவர் சொல்றாருன்னு சொல்லி கேட்கணும் சகோதர சொல்ல. சரி, இந்த மாதிரி அதனால உங்களுக்கு என்ன பலன் உண்டு, என்ன அதனால உங்களுக்கு என்ன உண்டு, அப்புறம் கத்துரை நாள் வெளிச்சமா அந்தகாரமா இருக்கும் அப்படின்னா வெளிச்சமா இருந்தா மகிழ்ச்சியா இருக்கும், ஜனங்களுக்கு நல்ல வெளிச்சம் வெளிச்சிருப்போம். இப்ப இருள் சூழ்ந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஏதோ கவலையில இருக்கும், மோடம் போட்ட மாதிரி உலகமே இருள் சூழ்ந்த ஒரு வேதனைகள் இருக்காம இருக்கு இல்லைங்களா. அது போல ஒரு சந்தோஷம் இருக்காது அந்த நாள், ஒரு கவலை நடந்த நாளா இருக்கும். இதெல்லாம் கத்துடைய ரெண்டாவது வரைக்கான அறிகுறி, இதை பின்னாடி பார்க்கலாம். இது பின்னாடி வசந்த அத்தை பின்னாடி பார்க்கலாம் சகோதர. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அது கத்துடைய ரெண்டாவது வரைக்கான வசனங்கள் இதெல்லாம். கத்துடைய நாள் வெளிச்சம் ஏறாமல் இருளும் பிரகாசம் அற்ற அப்படின்னா மகிழ்ச்சி சந்தோஷம் இதெல்லாம் அற்ற ஒரு அந்தகாரமா இருக்கும், ஒரு இருள் சூழ்ந்த ஒரு நாளா இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் அந்த ரெண்டாவது வரை குறித்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா யோயேல் ரெண்டாம் அதிகாரம் ஒன்னுலேருந்து மூன்றாம் வசனம் வரைக்கும். இதெல்லாம் ரெண்டாவது வரைக்கான வசனங்கள், இதெல்லாம் என்னென்ன பார்க்க போறான்னு அந்த சகோதரர் சொல்ல. சியோனில் எக்கால ஊதுங்கள், என் பரிசுத்த பருத்தில் எச்சரிப்பின் சத்தம் விடுங்கள், தேசம் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள் எல்லாம் கஷ்டப்படாத தத்தளிப்பார்கள் சொல்லப்படுது. அதுல 11வது வசனம் கர்த்தருடைய நாள்னா கர்த்தருடைய வருகை, இரண்டாம் வருகை இல்லைங்களா. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமா இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி சந்தோஷம் இருக்காது, மகா பயங்கரமா இருக்கும். அதை சகிக்க கூட முடியாதுங்க. அதை சகிக்கிறவன் யார், யார் சகிச்சுட்டு இருக்க முடியும், அதை சகிக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுல 17-18 வசனம் இதெல்லாம் இஸ்ரேலுக்கு விரோதமா நடக்கிற சம்பவங்கள் இதெல்லாம் இல்லைங்களா. இதெல்லாம் பத்தி இரண்டாவது வருகையில் நடக்கிற சம்பவத்தை பத்தி இவ்வளவு விஷயங்கள் பேசிருக்கு சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் வாச்சுன்னா செப்பனியால பாக்கும்போது செப்பனியா 1வது அதிகாரம் 7 வசனம் வாசி. கர்த்தருடைய நாள் சரி, இதெல்லாமே இரண்டாம் வரி கொடுத்த வசனங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி இரண்டாம் வரி வந்து அப்படியே வந்து அப்படியே நீங்க ரக்கடிச்சு நம்மளா பறந்து போயிருவோம், அவங்களுக்கு மேல திட்டு டான்ஸ் ஆடிட்டே போயிட்டு அங்க கல்யாண விருந்து சம விருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே மகிழ்ச்சியா இருக்கலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி எது இருக்காது. வசனங்கள் வரிசையா இப்ப ரெண்டாவது வரி எப்படி போட்டுன்னா ரொம்ப அது இருளும் அந்தகாரம்னால சொல்லப்பட்டு வரத பாக்குறோம். வர யாகம் நடக்குதுங்க, கர்த்தர் யாகத்தை ஆயத்தம் பண்ணி அதுக்கு விருந்தாளி அழைத்திருக்கிறார் இல்லைங்களா. யாகமே நடக்குது இங்க, அந்த மாதிரி ஒரு விருந்தாளி அழைத்திருக்கார் சொல்லி பாக்குறோம். அதே போல 14-18 வசனம் இருக்கு வாசி. பாருங்க பக்கமா நெருங்கி வந்துட்டு இருக்குது, அந்த மகா உபத்திரம் பக்கமா நெருங்கி வந்துட்டு இருக்குது. எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி, இன்னைக்கெல்லாம் பராக்கிரமசாலி எப்படி பேசுறாங்க, ஜனங்கள்லாம் வந்து வெள்ளத்துல ஊரே அடிச்சுட்டு போனோன்னு இவர் வந்து அப்படி இந்த வெள்ளத்துல வந்து பாதி வேட்டியை மடிச்சு கட்டிட்டு அந்த பாதி தண்ணி நின்றுட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் ஆறுதல் சொல்லிட்டு அது மாதிரி கவலைப்படாதீங்க, இப்ப ஆட்சி செய்யறது நல்லா இல்லை, நாங்க வந்து ஆட்சிக்கு வந்து அதெல்லாம் செஞ்சிருப்பதெல்லாம் அப்படின்னு இவர் எதிர்கட்சிக்காரர் பேசுவாரு. இந்த ஆளுங்கட்சிக்காரர் வந்து நான் உங்களுக்காக வந்து சாப்பாடு போட்டெல்லாம் சொல்லியிருக்கேன், ஹெலிகாப்டர் தொப்பு தப்புன்னு போடுவாங்க, நீங்களும் பிடிச்சிக்கோங்க, இல்லை துணி இல்லைன்னா துணியெல்லாம் வீசுவாங்க, எல்லாத்தையும் மாட்டிக்கோங்க இல்லைங்களா, வீடு இல்லைன்னா மண்டபத்தில் தங்கிக்கோங்க, தண்ணி வந்து திரும்பி இங்கே வந்துருங்க, ஆக மொத்தம் எதுவும் உங்களுக்கு செய்ய மாட்டேன் இல்லைங்களா. இதெல்லாம் மாதிரி சொல்லிட்டு சொல்றத பார்க்கணும் இன்னைக்கு இருக்கிற காலம். ஆனா அப்ப பராக்கிரமசாலி கூட நொந்து போயிடறேன் என்னன்னா இவர் வீடு முழுகிட்டு இருக்கப்ப இவர் காதல் சொல்ல யாரும் இருக்க மாட்டாங்க, இவர் இப்படி இப்படின்ட்டு இருப்பாரு. இவர் வச்சிருக்க தங்கம் வெள்ளி பவுனு நகை பணம் பெருமை புகழ் அந்தஸ்து பதவி எதுவுமே காப்பாத்ததுங்க, அந்த பக்கம் பார்த்தா அந்த அந்த பக்கம் ஒருத்தர் தாடிட்டு இருப்பார், அவரு பெரிய பெரிய மந்திரியா இருப்பார், இவர் அது கீழே இருக்கிறா இருப்பாரு, வட்டத்துல இருந்து பெரிய வட்டம் எல்லாரும் ஆடிட்டு இருப்பாங்கல்ல சகோதர. இந்த மாதிரி எல்லாமே பராக்கிரம சாலைகள் போது பெரிய பெரிய ஜாம்புவான்கள் முதலாய் அங்கே மனம் கசந்து அலறுவார்கள். இப்ப வந்து ஆறுதல் சொல்றதுக்கு வராங்க அவங்க எல்லாம், ஏன்னா அவங்களுக்கு இருக்குது, அதனால ஆறுதல் சொல்றாங்க. அவனுக்கு வீடு இருக்குது, வசதியா இருக்குது, அவனுக்கு எந்த தண்ணி உள்ள போல சந்தோஷமா, அதனால வந்து ஆறுதல் சொல்லிட்டுக்கிறான். அவன் கூட முழுகிட்டுச்சுன்னா ஐயா வாங்கய்யா நாங்களா முழுகிட்டு நானும் தான் முழுகிட்டு இருக்கிறேன் அவன் சொல்லி அவனு இல்லைங்களா. சகோதர சார் ஒன்னு யாரும் ஆறுதல் சொல்ல முடியாது இல்லைங்களா, அதான் மனக்கசந்து அலறுவார்கள். அந்த நாள் வந்து உக்கிரத்தின் நாள் அப்படின்னா ரொம்ப கஷ்டமான நாள், அது இக்கட்டு இடுக்கமான நாள், அது அழிவும் பால் கடிவும் அப்படின்னா பல்ல கடிச்சிட்டு கத்துவாங்க ஜனங்க அப்படி இல்லைங்களா, வேதனை தாங்க முடியாத இது எப்போ நான் என்ன பண்ணு தெரியலையே அப்படின்னு கத்துவாங்க எல்லாரும். அந்த மாதிரி அழிவும் பால் கடிப்பான நாள், அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள். இதெல்லாம் ரெண்டாவது வருகையில் நடக்கிற சம்பவங்கள். இங்கெல்லாம் வந்து அது தெரியாத ஜனங்கள்லாம் பாட்டு எதிர்பார்த்து பாட்டு பாடி எதிர்பார்த்துக்கிறாங்க, அவர் வந்த கிளம்பியிலாண்டவர் ரெட்டியாகிறாங்க. சகோதர சோல ஒருத்தர் சொல்றாரு நிறைய கடன் பிரச்சனை ஆயிடுச்சு சார், சீரம் வந்துட்ட கூட நான் கிளம்பிடுவேன் இருக்கிறாரு. இவரு கடன்லாம் வாங்கிட்டு அவர் மேல பல்லவத்துக்கு சந்தோஷமா இருப்பாரு, கடன் வாங்கினது வந்து இங்க அழுதுட்டு இருப்பான் இல்லைங்களா, அவர் கீழே அமுச்சு விடுங்க அவர் கடனை கட்டிட்டு போட்டுன்னு கேட்பாரு இல்லைங்களா, அவர் ஜபம் பண்ணுவார் இல்லைங்களா, ஜாமுன்னா என்ன ஜாமுன்னார், அவர்கிட்ட தான் ஜாமுன்னாரு. கீழே சத்தியம் பரவச்சுன்னா அவர்கிட்ட தான் ஜாமுன்னாரு. மேலே வந்திருக்கல அப்புறம் கடன் வாங்கிட்டு வந்திருக்காரு ஒருத்தர், அமுச்சு விடுங்க, கடனை கட்டணும் தான் கேட்பாரு இல்லைங்களா. அவர் நீ போய் கீழே போயிருந்தா அனுப்பிச்சிருவாங்க இல்லைங்களா. சகோதர, இந்த மாதிரி தான் இன்னைக்கு சூழல் இருக்குதுங்க. ஜனங்க ஒரு குருட்டுத்தனமாக, ஒரு முட்டாள்தனமாக, ஒரு ஏமாளிகளாக, ஒரு அறியாமையுள்ள ஜனங்களாக அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேதம் கையில் இருக்குது, கண்ணிருந்தும் குருடர்களா இல்லைங்களா, கண்ணின் மனக்கண் திறக்கப்படாமல் குருடர்களா இருக்கிறாங்க இல்லைங்களா. இல்ல வா நானாச்சும் சொல்லித்தரேன்னா காதிருந்தும் செவிடர்களா இல்லைங்களா. இந்த காது வந்து நல்லா காங்கிட்டு போட அடைச்சு வச்சிருக்குது இல்லைங்களா, அது என்ன சொன்னாலும் திறக்க மாட்டேங்குது இல்லைங்களா. சார், அந்த மாதிரி காது இருந்தும் செவிடர்களா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, அவங்களும் தெரிஞ்சுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. சரி வாசி. வல்லரசு நாடுகள் சொல்றாரு இல்லைங்களா, பெரிய பெரிய நாங்களாம் பெரிய வல்லரசு நாடுகள், நாங்களாம் பெரிய செல்வ செழிப்பாட்டு நாடுகள், எல்லாத்துக்கும் எங்க ஊதிடுறாங்க, எக்கால ஊதிடுறாங்க அப்படின்னா எல்லாத்தையும் சங்க ஊதின மாதிரி தாங்க. யாரா இருந்தாலும் மேட்ரு அவர் எல்லாத்தையும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஊன் ஊதிட்டாங்க எல்லாத்துக்கும் இல்லைங்களா. அதோட முடிஞ்சிச்சு அவங்க நிலைமை. வாசி. எதனாலனா மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியார். மனுஷங்கள்லாம் வந்து பாவம் வந்து எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியால் அவர்களை குருடரை போல் நடக்கும்படி அவர்களை வருத்தப்படுத்துவேன் அப்படின்னா குருடர்கள் எப்படி நடப்பாங்க, வேக வேகமாக நடந்து போயிடுவாங்களா, நடக்க மாட்டாங்க இல்லைங்களா. அப்படியே யோசிச்சு யோசிச்சு தடவை தடவை நடந்ததுன்னா ஒன்றும் கண்ணு தெரியாது இல்லைங்களா. அது போல அப்போ எப்படி இருக்குன்னா எப்படி என்ன பண்ணுறதே தெரியாது யாருக்குமே, கண்ணு இருந்து குருடர்களும் அப்போதான் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டான், அவன் சொல்லுவான் எனக்கு தான் அந்த இல்லை நீ தான் சொல்ல அப்படின்வான் இல்லைங்களா. என்ன பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணு, யாருக்கு யாரும் என்ன பண்ண தெரியாது, அப்படியே குருடர் மாதிரி தடவை தடவை நடக்கணும் இல்லைங்களா. அது போல எப்படி வாழ்றது கூட தெரியாது, அந்த மாதிரி சூழ்நிலை பூமியில் இருக்கும். இதுவரை கண்டிராதும் இனி காணக்கூடாதம்னா மகாபுத்திரம் காணப்படும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிரும். அவருடைய ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும், அப்படியே நசுங்கி போய் மாம்சம் வந்து காஞ்சி போய் கிடக்கலாம், ஜனங்களாம் செத்து கிடப்பாங்க. அவங்க வச்சிருக்க வெள்ளி பொண்ணெல்லாம் தப்பு வைக்காது. செத்து போயிட்டு கொண்டு போயிட்டு தங்கம் வேணுமான்னு கேட்டா எப்படி இருக்கும், கோவம் தவறு இல்லைங்களா. வீடெல்லாம் அடிச்சு உடஞ்சிடுச்சு, வீட்டுல சிக்கிட்டு ஒருத்த வந்து அப்படி பாத்துருக்காரு, எல்லாத்தையும் நசுக்கிட்டு கிடக்குது. அவர்கிட்ட போயிட்டு தங்க இருக்குது வேணுமோனுக்குன்னு கேட்டா எடுத்துட்டு போட அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கோவம் எரிச்சலா வரும் இல்லைங்களா, போதும் எனக்கு தூக்கிடாரு காப்பாத்துற மொதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அவன் வச்சு தங்க வெள்ளி கூட அவனுக்கு காப்பாத்தாது. யாருடைய எரிச்சல் அக்கல, தேவனுடைய எரிச்சலின் அக்னியில வந்து தேசம் எல்லாம் அழியும். தேசத்தின் குடிகளை சடுதியா நிர்மணம், இதெல்லாம் வந்து சகோதர சோழ ரெண்டாவது வரைக்கான வசனங்கள். இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தொகுப்பு கொடுக்குறோம்னா நாம தெரிஞ்சுக்கணும். உலக எதிர்பார்ப்பு வேற, சக்தி வேற சொல்லுது, அது நீ தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. அதே போல நாகும் கூட பார்த்தீங்கன்னா நாகும் 1 அதிகாரத்தில் 7-8 வசனம் வாசி. நினைவேன்றது அந்த உலகத்துக்கு அடையாளம் இல்லைங்களா, எல்லாத்தையும் சங்காரம் பண்ணுவார். இருள் அவர் சத்துருக்களை பின்தொடரும் போது கர்த்தருக்கு விரோதமான ஜனங்களை இருள் பின்தொடரும், அவனு வேதனை அவங்க தொடரும் சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் வசனம் மல்கியா 4:1 வசனம். அக்கரம் செய்யறாங்க துரும்ப இருக்கா, இப்போ நல்லா புஷ்டியா இருக்காங்க, பலசாலியா இருக்காங்க, பாத்துக்கலாம் நடக்குது, நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த நேரத்தில் என்ன துரும்ப போயிடுறாங்க, என்ன காப்பாத்தினா என்ன பண்ணுன்னு வந்து இவங்களாலே காப்பாற்ற முடியாது இல்லைங்களா. எல்லாம் திரும்ப எல்லாம் அவன் வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் போயிருங்க. அவன் எதெல்லாம் பெருசா நம்பினானோ அதெல்லாம் அவன் காப்பாத்தான் நான் ஆனதுக்கு அப்புறம் அவனே ஒருத்தன் காப்பாத்துற கண்டிஷன்ல இருப்பாங்க இல்லைங்களா. யார் யாரையும் காப்பாற்ற முடியாது அன்பாந்த சோர சோழ. பாத்தீங்களா, அவங்க எதுவுமே இருக்காது இல்லைங்களா, ஒரு பிடிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது சகோதர சொல்ல. இவ்வாறாக அந்த நாள் வந்து மகா கொடிதும் பழிவாங்கும் நாளாக சரிக்கு நீதிக்கு சரிகட்டும் ஒரு காலமாக இருக்கும்னு சொல்லி பார்க்கிறோம். மேகங்கள் அப்படின்னா என்னன்னா உபத்திரவம், கத்துரை இருந்தவர்களை மேகங்களோட வருகிறார்னா வரும்போது உபத்திரத்தோட வராது அர்த்தம், பூமிக்கு உபத்திரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னும் வசன வாசன செப்பனியால 1:15 அந்த நாள் உக்கிரத்தினால் அது இக்கட்டு எடுக்கமானால் அழிவும் பால் கடிப்புமானால் இருளும் அந்தகாரம் நாள் மப்பு மந்திரம் நாள். இதன் மூலம் சகோதர சொல்ல கத்துடைய நாள் வந்து இந்த உலகத்தின் முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுது. ரெண்டாம் உலகத்துடைய முடிவு இல்லைங்களா, மேப்ல பார்க்கும்போது இந்த இரண்டாம் உலகத்துடைய முடிவு இல்லைங்களா சார். இது இரண்டாம் உலகத்தை முடிவுக்கு முன்னாடி மூன்றாம் உலகம் ஸ்டார்ட் ஆயிருக்குது இந்த நம்ம காலத்தில் இருக்கிறோம் நம்ம இல்லைங்களா. ஆனா உலகத்தை பொறுத்தவரைக்கும் இது முடிவு நான் பார்த்துட்டு அந்த முடிவு ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அன்பா அந்த சகோதர சொல்ல. சரி அப்படின்னா அந்த வசனம் திரும்ப வாசிக்கலாம், 2 Peter 3:10. கத்துடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். வானங்கள் மடமடவென்று அகன்று போ, பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி அதுல கிரியில் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா சௌர சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமி அதுல கிரியில் எரிந்து அழிந்து போகும். இதுக்கு அர்த்தம் உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா, வானங்கள் மடமடவென்று அகன்று போகும்னா? அது வந்து கரெக்ட் சொல்லுங்க. அதே இடத்துல கத்திர சபையும் அந்த ராஜ்ய அந்த கண்ணுக்கு திர ஆவிக்குற அரசாட்சியில், வானம்னா கண்ணுக்கு திர ஆவிக்குற அரசாட்சின்னு அர்த்தம் இல்லைங்களா சௌரஸ். இப்ப கண்ணு திர ஆவிக்குற அரசாட்சியில் யாருக்காருன்னா பிசாசம் சேர்ந்த தூதர்கள் இருக்காங்களா, விழுந்து போன தூதர்கள். அந்த வானம் மடமடன் அகற்றப்படும், அந்த இடத்துல யாருங்க சபையும் கிறிஸ்துவும் ஆலோசிக்க வந்துருங்க இல்லையா, அதான் புதிய வானம் சொல்லப்படுது சகோதர சொல்ல. அப்ப வானம் வந்து வானத்துல வந்து சாத்தான் இருந்த இருக்கிறனாலதான், சாத்தோட ஆளுகை இருக்கிறனாலதான் பூமி வந்து அவனுடைய ஆதிக்கத்தில் இருக்குது. அரசியல் மதம் பொருளாதார சமூகம் 4 தூள் நின்றுருக்குது. மேல வானம் மாறிடுச்சுன்னா ஆட்சி மாறிடுச்சுன்னா கீழே எல்லாம் மாறும் இல்லைங்களா. அப்ப பாருங்க சகோதர சொல்ல, வானங்கள் மடமடவென்று அகன்றுப்போம், வானம் அகன்றதுக்கு அப்புறம் கீழே என்னன்னா பெரிய பெரிய அமைப்புகள் பூதங்கள் வந்து உருகிப்போம் அப்படின்னா அரசியல் மத சமூகம் அது வந்து அப்படியே கரையும் இல்லைங்களா. இது நம்ம கண்டு படிக்கும்போது நம்ம புரியும், பூதங்கள் வந்து உருகி போகும், பூமியும் அதுல கிரிகளை எரிந்து அழுது. அடுத்த பூமி இல்லைங்களா, அதனால பூமியும் அதன் கிரிகள் அப்படின்னா கிரிய செயல்பாடு எதுவுமே செயல்பட முடியாது, யாரும் எந்த செயல் செய்ய முடியாது. பேங்க் பேலன்ஸுக்கிற வந்து பேங்க்ல போயிட்டு பணம் எடுத்து செய்யலாம்னா அந்த பணத்தை வச்சு என்ன ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி இருக்கும் இல்லைங்களா. நகை தங்கம் பணம் வீடு சொத்து சுகம் அரசியல் செல்வாக்கு பெருமை புகழ் எதுவுமே அவனை காப்பாத்தாது இல்லைங்களா. இதெல்லாம் என்ன அந்த 4 தூண்களில் அடங்கியிருக்கனால இது அடி விழுந்தோன்னு எல்லாமே கொலாப்ஸ் எல்லாம் முடிஞ்சிடும். ஜனங்க வந்து தடுமாறுவாங்க, குருடரை போல தடையிட்டு தெரியும் இல்லைங்களா, என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு சில பிரச்சனைகள் நமக்கு வந்துச்சுன்னா நான் உட்காந்துரும் பாத்தீங்களா, என்ன பண்றதுன்னு தெரியலையே, அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தது இல்லைங்களா. இப்ப அடுத்து என்ன பண்ணலாம், இப்ப என்ன பண்றதுன்னு என்ன யாரை போய் பார்க்குது என்ன செய்யுது, ஒரு திக்கட்டான சூழல் உருவாது இல்லைங்களா. அது வந்து ஒரு பிரச்சனை அதிகமா இருக்கும்போது சகோதர சொல்ல தேவனுடைய ஜனங்களுக்கு தேவன் என்ன பண்ணுறா, தப்பிக்கிற வழி வச்சிருக்கிறார் கண்டிப்பா, அதுக்கு கரெக்டாக செய்வார் அவர் செய்வார். இருந்தாலும் அந்த சூழலை சொல்றேன் என்ன பண்ண தெரியாது தடுமாறு இல்லைங்களா. எதனால எந்த சூழல் அப்போ வருதுன்னா நம்ம எதிர்பார்த்து நம்ம நடக்காத போச்சுன்னா, நமக்கு அது ஃபேஸ் பண்ண வழி இல்லாத போச்சுன்னா அந்த மாதிரி சூழல் வந்தது. அது போல இன்னைக்கு உலகத்துக்கு ஜாம்பவான்கள் எல்லாம் பெரிய உலக மனுஷங்கள்லாம் தன் எதிர்பார்த்தெல்லாம் அவனுக்கு காப்பாத்துன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் தடுமாற ஆரம்பிச்சிருவாங்க அன்பாந்த சகோதர சொல்ல. அதான் பூமி அதன் கிரிகளும் எரிந்து அழிந்து போகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவ்வாறாக பூமியில் இருக்கிற அத்தனை இது விஷயங்களும் காணாமல் போகும் குறைய ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்கிறோம் சகோதரர். இதெல்லாம் எதுக்கு தேவன் செய்யணும், இவங்களால அழிக்கின்றதுக்காகவா, உலகத்தை அழிக்கின்றதுக்காகவா, மனு குலத்தில் அழிச்சு நிர்மூலமாக்குறதுக்காக வரா தேவன் இல்லைங்க. என்னன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சத்தியத்தை கொடுத்து பார்த்தாரு, சத்தியத்தை கொடுத்து சத்தியத்தை யாரும் ஏத்துக்கல, இயேசுவே டைரக்டா மகனே அனுப்பிச்சு பார்த்தாரு அப்பயும் ஜனங்க ஏத்துக்கல. சத்தியம் எல்லாரும் போய் கூட கிண்டல் கேலி கிண்டல் பண்ணிட்டு அவங்க பழைய மாதிரி தான் இருக்காங்க, எந்த ஒரு மாற்றமும் நடக்கல. அப்ப என்ன பண்ணுவோம் அடுத்த ட்ரீட்மெண்ட், அப்படிதான் அடிச்சுன்னு எல்லாரும் கத்தி திரும்பி பார்ப்பாங்க இல்லைங்களா. அப்போ எல்லாத்தையும் மாத்தலாம், ஈஸியாக மாத்தலாம் இல்லைங்களா. சகோதர சொல்லி வசனம் வாச்சுன்னா லூக்கா 9:56 வசனம் வாசி. மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல, எல்லாத்தையும் சாகு அடிக்கிறதுக்கு மனுஷகுமாரன் வரலீங்க இல்லையா, அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார். அப்ப ரட்சிக்க வந்தவரு எல்லாத்தையும் சாகு அடிக்கணும்னு விரும்புவாரா அப்படின்னு என்னன்னா சௌரசல மனிதர்கள் அழிக்க வரல, அந்த அமைப்புகளை அழிப்பதற்கு கர்த்தர் வந்து முயற்சிருக்கிறார். அப்ப மனுஷங்க அதுல பாதிக்கப்படுறாங்க. அதனால கர்த்தர்னா இந்த இந்த வாழ்க்கையை வந்து ஒரு கணக்கில் எடுக்கிறது இல்லை, மீண்டெல்லாம் உயிர்த்தல வச்சுறாரு. இறந்து போனவர் மீண்டெல்லாம் உயிர்த்தெழுந்து பூமியில மீண்டும் பழைய மகிழ்ச்சி கொடுத்துறாரு, எல்லாம் பூமியில சரி பண்ணிட்டு பூமியை மகிழ்ச்சி கொடுக்குற இல்லைங்களா. இப்போ ஒரு வீடு சுத்தம் பண்றோம், சுத்தம் பண்ணும்போது வீடு வந்து குப்பை ஆகாத சுத்தம் பண்ணுங்க, சுத்தம் பண்ண முடியுமா? நீட்டா அப்படியே சுத்தம் பண்ணிருங்க, வீடு குப்பை வரக்கூடாது, ஜாமெல்லாம் நவுத்தக்கூடாது, அப்படி இப்படி இருக்கணும். ஆனா சுத்தம் பண்ணுங்க, எப்படி சுத்தம் பண்ணுங்க? சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட வேண்டியதுதான் இல்லைங்களா. ஏன்னா கண்ணு தெரிஞ்சதுக்கு சுத்தமா தான் இருக்குது, அவ்வளவுதான். அப்ப சுத்தம் பண்ணா மேல ஒட்டலாம் அடிக்கணும், அதை கூட்டி எடுக்கணும், நல்லா பண்ணு, நல்லா ஜாமெல்லாம் கண்ணாமனா ஆயிரும் இல்லைங்களா. இப்படி எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணணுமாண்ணா, இப்படிதான் பண்ணி சுத்தம் பண்ணணும் இல்லைங்களா. அது போலதான் சகோதர சொல்ல தேவன் வந்து இந்த அமைப்புகளை அழிக்கும் போது மனிதர்கள பாதிப்பு இருக்கும். மீண்டும் அந்த சுத்தம் பண்ண வீடெல்லாம் திரும்ப பழைய மாதிரி செட் பண்ணிடுறாங்களா, முதந்தோட பழகு பண்ணி வச்சாங்க வீட்டை, திரும்ப பழைய மாதிரி அந்த பொருள் அந்த வச்சாங்க. அது போல மீண்டும் உயிர்த்ததுல கொடுத்து மீண்டும் மனுஷன் அந்த இடத்துல அழகு வச்சிருக்காரு, மனுஷன் சந்தோஷத்துக்கு மாறி மீண்டும் மகிழ்ச்சிகளை வந்துருவாங்க மனுஷங்களை அன்பாந்த சகோதர சொல்ல. அதான் மனுஷகுமரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதுக்கு அல்ல ரட்சிப்பதற்கு வந்தார் என்று நாம் பாக்குறோம். சரி சகோதர சொல், அப்படி இருக்கும்போது இந்த 4 தூண்கள்ல வந்து 4 தூண்கள் சாத்தவனுடைய அமைப்பு அடங்கி இருக்குது இல்லைங்களா. முதலாவது நாம் பார்க்கும்போது அரசாங்கம், அரசியல், அரசியல் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அன்பாந்த சகோதர சொல்ல செப்பனியா 3:8 வாசி. செப்பனியா 3:8 பாருங்க, ராஜ்யங்களை சேர்க்கவும் ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டும் தீர்மானம் பண்ணி. அப்ப கத்திர இரண்டாவர்கள் இதெல்லாம் நடக்கணும் இல்லைங்களா. சகோதர நாடுகளையும் அரசாங்கம் ஒன்று கூட்டுறது பத்தி சொல்றாரு சகோதர. அதே போல முதலாவது நாடுகள் ஒருங்கிணைப்பு நடக்கணும், அது நடந்துட்டு இருக்குது, லீக் ஆஃப் நேஷன் நடந்துச்சு. அது மட்டும் அதற்கப்புறம் ஐக்கிய நாடுகள் சபை உருவாச்சு, ஐநா சபை உருவாச்சு, யுஎன்ஓ சகோதர. இது மாதிரி அந்த நாடுகளா ஒன்று சேர்ந்துச்சு. இப்போ வந்து யூரோ கண்ட்ரி கூட வந்துச்சு, யூரோ கண்ட்ரி தான் ஒரே நாணயம் அவங்களுக்குள்ள இல்ல, அவங்களுக்குள்ள எங்கன்னா போய்க்கலாம், ஒரே லாங்குவேஜ் மாதிரி வச்சுட்டுக்கிறாங்க, எல்லாம் எங்கனா போய்க்கலாம் வந்துக்கலாம், ஒரே நாணயம் எல்லா பரிவர்த்தனும் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே நாடு மாதிரி எங்கன்னா போய்க்கலாம் அவங்களாம். இந்த மாதிரி சகோதரர் இதெல்லாம் வந்து எது கடையலன்னு பார்த்தீங்கன்னா கர்த்துடைய வருகை கடையலாம். இதெல்லாம் கர்த்து வருகை நடந்தனால நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா சகோதரர். இதெல்லாம் உலகத்துக்கு தெரியாதுங்க, அவர் வசந்தப்பிற கரெக்டாக எல்லாமே நடந்து வருகிறது, தீர்க்கசனம் நிறைவேறிட்டு வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். என் சின்னமாக உக்குர கோபத்தை அவர் மாதிரி சொரியும்படிக்கு பூமியில எரிச்சல் அக்னில அழியும் போது தேவன் இதெல்லாம் உருவாக்குறது எதுக்குன்னா இந்த பூமிக்கு மகா உபத்திரம் ஸ்டார்ட் ஆகும் போது அந்த அக்னி வந்து அவங்க நம்பிட்டு இருக்கிற அந்த 4 அமைப்புகளை அழிக்க போகுது இல்லைங்களா. அந்த அமைப்புகள் அழியும் சொல்லி சொல்றதை பார்க்கிறோம். இன்னும் வசன வாசி எரேமியா 30:11 வசன வாசி. அப்படின்னு என்னன்னா தேவனுடைய இஸ்ரேலுக்கு விரோதமா எழும்புற எல்லா ஜாதியும் நான் நிர்மூலமாக்குவேன், உனக்கும் அடி விடுவேன், ஆனா முழுசா இல்ல ஓரளவுக்கு அடிச்சு மீண்டும் நான் இது பண்றேன். இஸ்ரேல பார்த்து சொல்றாருங்களா, எருசலேம் பார்த்து சொல்றது பார்க்கணும் சகோதர. இதெல்லாம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சகோதர சொல்ல 5 உலக பேர சப்ஜெக்ட்ல பாத்துருக்கோம் இல்லைங்களா. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கணும். இஸ்ரேலுடைய ஆட்சி பறிக்கப்படணும், அதற்கு அப்புறமேட்டு புறஜாதியுடைய பேரரசுகள் வரணும், 4 பேரரசுகள் வரணும். உலகத்தில் எத்தனை அரசுகள் இருந்துச்சு அதை பத்தி பேசல, பேரரசுகள் இருக்கணும். நான்கு பேரரசுகள் அப்புறமேட்டு அடுத்த ஐந்தாவது பேரரசு உலகளாவே பெரிய பேரரசு கத்துடைய பேரரசு வரணும் இல்லைங்களா. இது வந்து எப்படி நடக்குன்றது அந்த வசனத்தை சொல்லி ஏற்கனவே பார்த்த வசனம் அது, பார்த்த சத்தியம் அது. தானியேல் இரண்டாம் அதிகாரத்தில் 34-35 வரைக்கும் வாசி. கண்ணு பார்த்துட்டு இருக்கும் போது கைகளால் பெருக்கப்பட கல் தானா உருண்டு வந்து நேர ஃபோர்ஸ் வந்து சிலையுடைய பாதத்தில் மோதுது. மோது என்ன ஆகுதுன்னா சில உடையுது, அப்படி உடைஞ்சு அப்படி சில தூள் தூளா கொட்டுது. சார் அது எப்படின்னா பதர் கோடை காலத்தில் பதர் பதர் எப்படி ஆட்டினா பறக்கு இல்லைங்களா, அது போல காற்றடிச்சு பறந்து போகுது இல்லைங்களா. சார் ஒரு ஐந்தாம் உலக பேர் சப்ஜெக்ட் எடுக்கிறப்ப இந்த சார்ட்டை வச்சு நீ பார்த்துருப்பேன், ஞாபகம் இருக்க உங்களுக்கு. அதெல்லாம் பறந்து போயிடுச்சு. அந்த மோதனு கல் எது? கிறிஸ்துவோடைய ராஜ்யம் இல்லைங்களா. இப்போ ராஜ்யத்தை பற்றி தான் பேசுது, நான்கு உலக ராஜ்யத்தை பற்றி பேசுது. அதை உடச்சிட்டு வர்றது அடுத்த ராஜ்யம், ஐந்தாவது ராஜ்யம். அது ஃபர்ஸ்ட் வரும்போது சின்ன கல்லாக தான் வருது, யாருக்கு தெரியதில்ல. அது உடஞ்சி காட்டு பறக்கடிச்சு போனதுக்கு அப்புறம் தான் அந்த மோதின கல்லோ என்றால் பெரிய பர்வதமாகி பூமியே நிரப்புது அப்படின்னு சொல்லி பார்க்கறோம். வாசிங்க அப்படி கண்டினியூ. அதில் சிலையை மோதின கல்லோ என்றால் ஒரு பெரிய பர்வதமாக்கி, பர்வதம்ன்றது அடையாள பாசை. பர்வதம்னா என்ன, அவர் என்ன அர்த்தங்க அதுக்கு? ராஜ்யம் இல்லைங்களா. பர்வதம் தான் ராஜ்யம், ராஜ்யத்துக்கு அடையாளம். பெரிய பர்வதமாச்சு, பூமி நிரப்பிச்சுன்னா உலகளாவே பெரிய ராஜ்யம், கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் சொல்லி சொல்லப்படுது. அப்போ கர்த்தருடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் போது என்ன ஆச்சுன்னா இந்த தூண்கள் கண்டிப்பாக இடிக்கப்பட்டாகும் இல்லைங்களா, இடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும்போது ஜனவுடைய நிலைமை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்து ஆமோஸ் 5:19 வாசி. பாருங்க, சிங்கத்துக்கு தப்பினவன், சிங்கம்ன்றது என்ன, பிரிட்டிஷ் பேரரசு இல்ல, இங்கிலாந்துடைய சிம்பிள் என்னங்க, சிங்கம் தான் இல்லைங்களா. சகோரசில சிங்கத்துக்கு தப்பினவன் அப்படின்னா உலகம் முழுவதும் பிரிட்டிஷ் ராஜ்யம் வந்து அடிமைகளா வச்சிருந்துச்சு, நம்ம இந்தியா கூட அடிமைகளா இருந்துச்சு. ஜனரல் என்ன சொன்னாங்கன்னா, இவன் துரத்தணும், நம்ம அடிமையிலிருந்து வெளியே சொல்ல போராட்டம் பண்ண, சுதந்திர போராட்டம்லாம் இருந்துச்சு. வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லி சுதந்திர போராட்டம் போராடினாங்க, தலைவர் தேச தலைவர்ல போராடினாங்க இல்லைங்களா. அதான் சிங்கத்துக்கு தப்பினவன். அதுல இருந்து என்னத்துக்கு போராடினாங்கன்னா, இவன் அடிமையை வச்சிருக்கிறான், அடிமையா என்னால வாழ முடியாது, அதனால என்ன பண்ணணும்னா நான் சுயாதீனமா சுதந்திரமா வாழணும், எனக்கு மகிழ்ச்சி வேணும். ஜனங்க மகிழ்ச்சி எதிர்பார்க்கறாங்க. ஒருவேளை பிரிட்டிஷ்கார ஆளுநாள்தான் மகிழ்ச்சி போயிடுச்சு நமக்கு, ஒருவேளை நம்மளே ஆளுகை சேர்ந்தா நம்ம நாடு சந்தோஷமா இருக்குமோ ஒருவேளை அப்படின்னு கற்பனை உங்களுக்கு இல்லைங்களா. அதனால என்ன பண்ணா துரத்துட்டாங்க, சிங்கம் மட்டும் போச்சுன்னா நம்ம நல்லா இருக்கலாம். பிரிட்டிஷ் சாமிய பிரிட்டிஷ் விடுதலை வாங்கிட்டோம்னா அவரே சுதந்திர பாட்டு எல்லாம் பாட்டுல எழுதுனாங்க, சுதந்திர பாட்டு பாடி நல்லா டான்ஸ் ஆடினாங்க, சுதந்திரம் கிடைச்சோன்னு. இப்போ வந்து என்னாச்சுங்க, வெள்ளக்காரங்க இருந்து பிடுங்கி கொள்ளக்காரங்களை கொடுத்த மாதிரி ஆச்சு இல்லைங்களா. சகோதரர் என்னாச்சுன்னா சுதந்திரம் போச்சுங்க, சுதந்திரம் போய் இப்ப வேற ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லைங்களா. அது எப்படி சொல்றாங்கன்னா, தேவ உலகளாவே சொல்றார் தேவன், உலகம் முழுவதும் சிங்க பிரிட்டிஷ் பேரஸ் பிடிச்சி வச்சிருக்கோம், அதுலேருந்து விடுதலை வெளியே வருவீங்க. எதை நம்பி வருவீங்கன்னா, நாங்கள் சுயமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் எல்லாம் இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது, பெரியவன் சின்னவன்ற ஏற்றத்தாள் இருக்கக்கூடாது, சோசியலிச நாடாக இருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யா போன்ற கம்யூனிஸ்ட் நாடு நம்ப ஆரம்பிச்சாங்க. அதான் சிங்கத்துக்கு தப்பினவன் கரடிக்கு எதிர்பட்டது போல. அப்படின்னா உடனே சிங்கத்தை தப்பிச்சோடனே கரடி நிற்குது இல்லைங்களா. கரடின்றது ரஷ்யாவுடைய சிம்பல் இல்லைங்களா, சோசியலிஸ்ட் நாடுக்கு அடையாளமா இருக்குது அன்பான சகோதர சொல்ல. அப்ப பாருங்க, அதாவது 1914 பின்பு உலக யுத்தத்துக்கு பின்பு அரசருடைய ராஜ்யம் முடிவுக்கு வருது, மன்னருடைய ராஜ்யம் முடிவுக்கு வந்து மக்களாட்சி ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா சகோதர. அதுக்கு முன்னாடி எலிசபெத் ராணியவங்களாம் இருந்தாங்க. நம்ம கூட என்ன அப்பீல் போடனா கூட கடைசி அப்பீல் இப்ப சுப்ரீம் கோர்ட், அப்பல பிரிவி கவுன்சில் சொல்லிட்டு அங்க போகணும், இங்கிலாந்து போகணுங்க, பைனலா அங்கதான் போகணும். இந்தியாவில் ஆளுகை செய்ய இந்தியன்ஸுக்கு ஒரு பிரச்சனை, ஃபைனல் பிரச்சனைக்கு இங்கிலாந்து போய் தீர்ப்பு, ராணி சொன்னதான் தீர்ப்பு அவங்க. அந்த மாதிரி சூழல் இருந்துச்சு. சகோதர முடியாட்சி மாறி மக்களாட்சிக்கு மாற ஆரம்பிச்சது அன்பாந்த சகோதரர். அப்புறம் கரடி எதிர்பட்டது போல் அப்படின்னும் போது என்னன்னா, ரஷ்யா சீனா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உள்ள அந்த நாடுகளை ஏற்றுக்குது ஜனங்கள். இவங்க மாதிரி சோசியலிசம் இருக்குன்றது பிடிங்க இல்லாதவங்க கொடுக்கணும், இதுதான் அவங்களுடைய கொள்கை இல்லைங்களா. ஆனால் இந்த சோசியலிசம் வந்து எண்ணங்கள் நல்லா தான் இருக்குது, ஆனால் செய்ய முடியுமா? இருக்கிறவங்க கொடுத்துருவானா இருந்தால் ஏன் நிறையா இருக்குது, நீங்கள் அவனுக்கு கொடுத்துருங்க, அவன் வச்சுட்டு கொடுத்துருவானா? யார் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். ஸோ இது மாதிரி உருவாக்கப்பட்ட நாடுகள் ஃபெயிலியர் தான் ஆச்சு. ரஷ்யா துண்டு துண்டாக போச்சு. சைனா உலகத்தில் வந்து சைனா வந்து வல்லரசு நடக்குதா இல்லைங்களா? அது மக்கள் தொகை அதிகம் தடுமாற்றுக்குது, சமாளிக்க முடியாது, தடுமாற்றுக்குது இல்லைங்களா. இந்தியா கூட மக்கள் தொகை தடுமாற்றுது. இந்தியாவில் கூட கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் இருக்குது, ஆனால் அவங்களால ஒன்றும் சக்ஸஸ் பண்ண முடியல இல்லைங்களா. அந்த மாதிரி உலகளாவே எங்கேயும் சக்ஸஸ் பண்ண முடியல. கரடி வந்து கரடி காப்பாற்றும் போது கரடி வந்து எங்களுக்கு கடிச்சுன்னு சொல்லி பயந்துட்டாங்க. கரடிக்கு எதிர்பட்டு கரடிட்டே மாட்டிட்டாங்க. சரி, கரடிட்டு தப்பிச்சு என்ன பண்ணாங்கன்னா வீட்டுக்குள்ளே ஓடி போய் பூதுறாங்க. சகோதர வீடு எது கடையில் பார்த்தீங்கன்னா மக்களாட்சி இல்லைங்களா. அப்போ இந்த சோசியலிசம் இதுவும் காப்பாற்றாது, நம்ம என்ன மக்களாட்சி அவர்களை அவளே தேர்ந்தெடுத்துக்கலான்னு சொல்லிட்டு, நமக்கு சரியான நபர் இவர் வந்தால் நல்ல செய்வார், நல்ல நிறைய பேசுகிறார்ல மைக்கில், நான் வந்தேன் என்றால் அப்படின்னு பேசுகிறார் இல்லைங்களா. அவரை விட்டால் நல்ல செய்வார் சொல்லி அவருக்கு ஓட்டு போகிறது, அவர் ஓட்டு போட்டு அவர் செய்வார் எதிர்பார்த்து அவர் ஒன்றும் செய்ய முடியல. சகோதர சொல்ல அவன் மக்களாட்சி என்னாச்சுன்னா போய் சுவரின் மேலே கை வைக்கிறாங்க. வீட்டுக்கு வந்து சுவர் மேலே கை வைக்கிறேன்னா ஒரு சந்தோஷம், திருப்தி ஆயிடுச்சு, ஓகே ஒரு சப்போர்ட் கிடைச்சிச்சு, இனி நம்ம தப்பிச்சண்டா அப்படின்னு நினைக்கும் போது மேலே பாம்பு டோக்குன்னு கொடுத்தது, ஐயோ அப்படின்னு கத்துறாங்க. அப்படின்னா மக்களாட்சி ஃபெயிலியர் ஆச்சுன்னு அர்த்தம், அது தோத்து போச்சு டக்குன்னு போட்டுருச்சு. அப்போ என்ன பண்ணுன்னு தெரியல. சகோதர சொல்லி அப்போ இதுக்கு முடிவு யார் தான் வரணுங்க? சமாதானம் வரும்னா சமாதான பிரபு வர வரைக்குமே சமாதானம் வரவே வராது. அன்பான சகோதர சொல்ல அதான் அந்த வசனம் சகோதர சொல்ல சூரியமேல் கையை வைத்த போது அது எதுக்கடலாம் குடியரசு ஆட்சி கூட பாதுகாப்பான்னு நினைச்சு அது மேலே நம்பிக்கை வச்சாங்க ஜனங்க. ஆனால் அதுவும் வீழ்ச்சி அடைஞ்சு, அதுவும் தோற்று போச்சு அப்படின்னு சொல்லி குடியரசு மக்களுடைய குடியரசு ஆட்சி கூட தோற்று போனதுக்கு அடையாளமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் சகோதர சொல்ல. இன்னும் சகரியா 14:13 பிரச்சனை அதிகமாகும். இவரு காப்பாத்தோரு அவரு காப்பாத்தோன்னு சொல்லி பிடிச்சா அவன் சும்மா நீ ஏன்ட்ட என்ன வரேன் சொல்லிட்டு எல்லாம் எடுத்துதான் நிற்பாங்க. சகோதரர் யார் யாரு காப்பாத்த முடியாது. இவர் வந்தா காப்பாத்து, அங்க போனா காப்பாத்த சொன்னா எங்கேயுமே யாரு போய் காப்பாத்த முடியாது. அந்த மாதிரி சூழல காணப்படும் சொல்லி பாக்குறோம். அப்ப பாருங்க அரசியல் அப்படின்னும் போது இன்னைக்கு அரசியல் வந்து சகோதரர் அந்த தூண் வந்து இன்னைக்கு ஆட ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அரசியல் எப்படி இருக்குங்க? சரியா ஆட்சி நடக்குதுங்களா? யார் மெஜாரிட்டி கூட வர முடியலைங்க இல்லைங்களா. ஜனங்கள்லாம் இவர் வந்தா காப்பாத்துறது அவர் வந்தா காப்பாத்துறது எத்தனையோ லட்சம் கோடி வந்து நம்ம தமிழ்நாட்டிலே கடன் இருக்குன்னு சொல்றாங்க இல்லைங்களா. சகோதர சார் இப்ப இந்த கடன் பிரச்சனை காலத்தில் அது புதுசு புதுசா நிறைய பேர் உதவி போறாங்க, நாங்க வந்தா ஆட்சி நடத்த நல்லா செய்வோம். சகோதரர் யாராலையும் அது நடத்த முடியாது. அன்பான சகோதர சொல்ல அரசியல்ன்றது வந்து தோத்து போயிருக்குது. இன்னைக்கு மக்கள் விரும்புறாங்க, என்ன எப்படி பேசுறாங்க, அவங்க விருப்பத்தை வெளியில் கொண்டாடுறாங்க. வேலையில்லா திண்டாத்தை நான் நீக்குவோம், அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் உணவு இல்லைங்களா. அது எவ்வளவு ஆசை, மனசுல ஆசை எல்லாம் கொடுக்குன்னு ஆசை, அதுக்கு ஃபண்ட் ஒதுக்குன்னு இவத்துக்கு வீட்டில் வச்சுக்கிறாங்க. அவ பேசுறதுல என்னன்னா என்ன கேட்பாங்களா, சரி எல்லாத்துக்கும் டிவி கொடுத்துரு, எல்லாரும் இலவச டிவி இலவசமா இது கொடுத்துரு, அது கொடுத்துன்னு சொல்லி ஜனங்களை மிக்சி கிரைண்டர் கொடுத்து அப்படியே ஃபேனோட உட்காந்துட்டு கொடுத்துருவோம் அவ்வளவுதான் இல்லைங்களா. சவரேஸ்வரர் இதோட முடிஞ்சிடும், ஜனங்களை ஏமாத்திடுறாங்க இல்லைங்களா. ஆனால் அவர் கவர்மெண்டுடைய வேலை என்னங்க, எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யணும் இல்லைங்களா. எல்லாம் அவங்க நாட்டுடைய கடமை, தலைவர் அந்த நடத்துறவங்களுக்கு கடமை அது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாம் செய்யறதில்லை, ஒரு குறிப்பிட்ட நல்லா இருக்காங்க, குறிப்பிட்ட கஷ்டப்படுறாங்க. இன்னும் நம்ம உலகத்தில் நம்ம நாட்டில் வந்து வீடு இல்லாத ஜனங்களாக நிறைய இருக்காங்க. அதில் யாருடைய வேலைங்க, யார் கொடுக்குறது வீடு கொடுக்குற பொறுப்பில், யாருடைய வேலைங்க, கவர்மெண்ட்டோட வேலைங்க. செஞ்சு தெரியலைங்க, சாப்பாடு இல்லை, மூணு வேலை சாப்பாடு இல்லை. பாரதியோட பாட்டு பாடுறாங்க, பசித்த ஒருவனுக்கு உணவில்லையெனில் ஜகத்தினை அழித்திருவோன்னு சொல்கிறாங்க. அழிச்சு பாருங்களேன் விட்டுருவாங்களா சகோதர? பாட்டோட சரிங்க, எல்லாம் பாட்டாக போச்சுங்கல்லாம் இல்லைங்களா. யார் யாருக்கும் எதுவும் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இல்லைங்களா. சகோதர இவ்வாறாக எந்த வகையிலுமே ஜனங்களுக்கு வந்து எந்த ஒரு வாய்ப்பும் எந்த ஒரு சந்தோஷமும் கிடைக்காது இருக்குது. அதை பாம்பு கூட மக்களாட்சி வந்து அவர் தோல்வியில் அடைஞ்சதுக்கு அடையாளமாக இருக்குது. அன்பான சகோதரர் யார் யாரையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை போச்சு. அரசியல் வந்து தோத்து போனதை நான் பார்க்கணும். இன்னைக்கு வரைக்குமே ஜனங்கள் எண்ணங்கள் கரெக்டாக இருக்குது, ஆனால் சக்சஸ் பண்ண முடியல. எப்படி சக்சஸ் பண்ணுமோ இந்த அரசாட்சி சக்சஸ் பண்ணாதுங்க, வேற ஒரு அரசாட்சி வரணும். இன்னைக்கு சொல்லுவாங்க அவங்க இருந்தப்ப எப்படி பண்ணா தெரியுமா, இவங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க நம்மள. இந்த இடத்துல யாரு வந்தாலும் இதுதான் நடக்குங்க இல்லைங்களா, வேற வந்தாலும் அதே கஷ்டம் தான் படுப்பாங்க இல்லைங்களா. சகோதரர் இது மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் இந்த தூண்களை விழுகுது. இப்போ அதெல்லாம் அவன் அவன் நம்பிக்கிட்ட நம்பிக்கை சரின்னு இப்போ அதனால தள்ளப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து ரெண்டாவது தூண் சமுதாயம். சமுதாயம் அப்படின்னும் போது சகோதர சொல்ல ஏசாய 24 அதிகாரத்தில் 1-5 வசனம் வசனம். அருமகதோன் இதெல்லாம் அருமகதோன் நல்லா விழு, 4 தூண்கள் விழுகிறதா அந்த அருமகதோன் சொல்லி பாக்குறான். அன்பந்த சகோதர சொல்லு, இதோ கத்தோடு கத்த தேசத்தை வெறுமையும் பாலுமாக்கி ஒண்ணுமில்லாத பண்ண போறாரு, அதை கவிழ்த்து அதன் குடிகள் சிதறடிப்பார். அப்படின்னா ஜனங்க வந்து என்ன பண்றது, இங்க ஓடுவாங்க, என்னாச்சும் வழி இருக்கான்னு தேடுவாங்க. அப்போது ஜனத்துக்கு எப்படி அப்படி ஆசாரியம் இருக்கும் அப்படின்னா, இப்ப ஜனங்கள்லாம் வந்து ஒரு ஆசாரியன்ட்ட போய் கேட்க, ஒரு மத குருக்கள்கிட்ட போய் கேட்கறாங்க இல்லைங்களா, எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது இல்லைங்களா, பிரச்சனை அதிகமா இருக்குது, ஐயா எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து எங்களுக்காக ப்ரேயர் பண்ணி அவரு கேட்க முடியாது, அவரு அங்கிருந்து கேட்பாரு எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. யார் யாருக்கு ப்ரேயர் பண்ண முடியாது இல்லைங்களா, அப்ப எல்லாருமே பிரச்சனை இருப்பாங்க. ஜனத்துக்கு எப்படி அப்படி ஆசாரியனுக்கும், வேலைக்காரனுக்கு எப்படி அப்படி எஜமானுக்கும் இல்லைங்களா. வேலைக்காரன் வந்து கஷ்டப்படுவாங்க, எஜமானுங்க சௌரியமா இருப்பாங்க. அப்போ வந்து எஜமா என்னை காப்பாத்துங்க, எஜமா டே என்னையும் காப்பாத்துற அப்படின்னு அவர் அங்கிருந்து கத்துறாரு இல்லைங்களா. இந்த மாதிரி அவருக்கெல்லாம் போயிருக்கு, இவருக்கெல்லாம் போயிரு இல்லைங்களா. எஜமான் எப்படி அப்படியே வேலைக்காரன் அப்படியே இருக்காங்க இல்லைங்களா. இன்னைக்கு அப்படிதான் வேலைக்காரன் தான் முதலாளி மாதிரி இருக்கிறாங்க இன்னைக்கெல்லாம் இல்லை, முதலாளி வேலைக்காரனா இருக்கிறாங்க இல்லைங்களா. சகோதர சோழ அந்த மாதிரி இதே வேலைக்கு வாடா இன்னைக்கு அப்படின்னு கேட்கறாங்க, பாகலாம் போங்க அப்படின்றாங்க. யாரு முதலாளி யாரு வேலைக்காரர், ஏ இன்னைக்கு ஒரு நாள் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போறாடே வாடா அப்படின்னு கூப்பிடாரு, கஞ்சிராருங்க காசையும் கொடுத்துட்டு. இல்லைன்னா நான் நேரத்தை செஞ்சேன் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு நாள் வாடா வீட்டுல ஃபங்க்ஷன் தான் வாடா அப்படி கூப்பிட்டு கேட்க வேண்டியதா இருக்குதுங்க. அன்னைக்கு முறைச்சிங்க அப்படின்னா அப்படின்னா, டே நான் முறைக்கடா பாரு அப்படிதான்டா, ஏன்னா நீ என்ன இத்தனை தடவை பழகினேடா இது, ஏன்னா நம்மளேடா என்ன அப்படின்னு இன்னும் நைஸ் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. சரி சகோதர சொல்ல கொஞ்சம் ஒரு அளவுக்கு தான் வேலை செய்வாங்க தொழிலாளர்கள்லாம், கொஞ்சம் ஒரு லெவல் தாண்டிச்சுன்னா இவங்களுக்கு அசோசியேஷன் இருக்குது, யூனியன் இருக்குது, கொடி பிடிச்சிடும் ஏ அப்படின்றாங்க. அதான் முடிஞ்சு போச்சு, அவரும் அமைதியாக உட்காந்துக்குவாரு, வெளியில பேனர் கட்டி உட்காந்துக்குவாங்க, சமநிலையில் போட்டு உட்காந்து முன்னாடி உட்காந்து என்ன பண்ண முடியுங்க. ஊரே பேப்பர்ல இருந்து டிவில இருந்து எல்லாம் ஊரே தெரிஞ்சு போயிரும், ஐயா என்னென்ன பண்ணான்னு வெளியில் வந்துடும் இல்லைங்களா. இன்னும் பிரச்சனையாம அவர் மேல அப்படின்னு சொல்லி அதனால என்ன பண்ண உடனே ஆஃப் பண்றது முயற்சி பண்ணுவாங்க. சகோதர சோல இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சுங்க, முதலாளிக்கு எப்படியோ தொழிலாளிக்கு, தொழிலாளி முதலாளி எல்லாம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு என்னத்துனா தூண் ஆடுது லைட்டா, ஒன்னும் துபின் தள்ளுலிங்க இல்லைங்களா. தள்ளுறது வந்துன்னா சபை போனதான் துபின் கீழே வந்துடும் தூண் இல்லைங்களா. இப்ப ஆடுது நல்லா, இப்ப தேசம் அப்படி ஆடுது, அப்படி வெறித்தவனை போல தள்ளாடிட்டு இருக்கு தேசம் இல்லைங்களா. அப்படி தூண் ஆடுது சகோதர சோல. எஜமானுக்கு எப்படியோ வேலைக்காரனுக்கு எப்படி அப்படியே எஜமானுக்கும், கொண்டவனுக்கு அப்படியே விற்றவனுக்கும் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கிட்டோம்னா ஏமாத்தி வித்துருவாங்க, ஏமாத்தி வித்து சூப்பருங்க அருமைங்க அப்படிங்க இப்படி சொல்லி வித்துருவாங்க. வித்து அப்படின்னு வாங்கிட்டு போய் அங்க போய் தான் ஒண்ணுமே நல்லா இருக்காது, அது கெட்டு போயிடும், அது வந்து ரிப்பேர் ஆயிரும். உடனே வந்து ஏமாத்தி வித்துட்டே அப்படின்னா நீ பாக்கிறத பார்த்து வாங்கணும், நீ வீட்டுல இருக்க ரிப்பேர் பண்ண நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னுவாங்க இல்லைங்களா. அது அந்த காலம், இந்த காலம் வந்து அங்கிருந்து நோட்டீஸ் போவோம் கன்சியூமர் கோர்ட்டு, இந்த பொருளை வந்து நீ ஏமாத்தி வித்ததுனால இந்த பொருளுடைய விலை, அதுக்கு அதுக்கு வட்டி, அது என்ன மன உளைச்சல், இதுக்கு கோர்ட் செலவு, இதெல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணி பொருள் வந்து ஒரு 500 வாங்கினான்னா 50,000 இப்போ மேல கேஸ் சீரியஸா கேஸ் நடக்கும் கோர்ட்ல இல்லைங்களா. சௌரசில் கோர்ட் தீர்ப்பு அவருக்கு வந்து 50,000 கொடுத்துருச்சு தீர்ப்பாருங்க. அதனால பயந்துட்டு இருக்கிறாங்க, வித்தவனுக்கும் பயப்படணும் வாங்கணும்னு யோசிக்கணும் இல்லைங்களா. அந்த மாதிரி காலம் இப்பவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் பின்னாடி நடக்க போறதுன்னு சொன்னதெல்லாம் இப்ப அந்த காலத்துக்கு வந்துட்டு நம்பலாம் இல்லைங்களா. ரெண்டாவது வரைக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இதெல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு. அன்பாந்த சகோதர சொல்ல கொண்டவனுக்கு அப்படியே விட்டவனுக்கும், கடன் கொடுத்தவனுக்கு எப்படியாட கடன் வாங்கினவனுக்கும். முதலாம் கடங்காரனை பார்த்தா ஒளிவாங்க பயந்துட்டு, இப்பெல்லாம் கடங்காரனை பார்த்தா கந்து வட்டி கேஸ்ல உள்ளத்தில் ஒண்ணு ஏ கொஞ்சம் வட்டி அசலாச்சு குடுறா அப்படின்னு. நான் தன்னு தள்ளன் சொல்றேனா, நான் தள்ளுன்னு சொன்னா கேளு, என்ன நான் தரேன், ஆனா எப்ப நான் தரேன், ஆனா தரலன்னு சொன்னா எனக்கு கேளு, நான் தரேன் உங்களுக்கு கண்டிப்பா தரேன். சும்மா வந்து வீட்டுக்கு சத்தம் பரவ வச்சு கூடாது. ஏன் எத்தனை முறை வீட்டுக்கு வந்து கேட்டியாடா, அவன் வாங்குறப்பே பேசிதான் வாங்குறானுங்க. ஏன்னா இத்தனை முறை அவன் பணம் வாங்க அலையணுமான்னு கேட்டா அப்புறம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் அலைய போறான்ல இல்லைங்களா. அப்படிதான் வாங்குறப்பே வாங்குறாங்க இல்லைங்களா. சகோரசம் இல்ல மீறி விட அப்புறம் எல்லாம் குடும்பம் இது பண்ணிக்கோனாச்சு மாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதை மிரட்டுறாங்க. அப்படியே அமைதியா இருக்கிறான். உன வாயின வாயை தந்த போது போலீஸ்ல கேஸ், என்ன மிரட்டான் கொலை மிரட்டல், பணம் பணம் எப்பதான் தர கொடுக்க இருந்தாலே கொடுக்க முடியும், நான் தர மாட்டேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் நான் தரமாட்டேன்னு சொன்னா தரமே தரவே மாட்டேன் கடைசி வரைக்கும் இல்லைங்களா. இப்படியே சொல்லி கொடு கடைசியில் வித்த கொடுத்த என்ன பண்ணுவோம்னா அசல் நாச்சு குடுறான்னு. அப்புறம் அசலும் கிடையாது அதுல கொடுத்துல பாதி நாச்சு குடுறான், இது நான் கஷ்டப்படுறேன்டா என்ன நீ தான் கடன் குடுறான், அந்த மாதிரி கண்டிஷன் வருது இல்லைங்களா. சகோதரர் மீறி ரொம்ப ஓவரா பிடிச்சுன்னா அது வேற மாதிரி போயிரு இல்லைங்களா. சகோதர சொல்லுங்க, அதான் கடன் கொடுத்தவனுக்கு எப்படி கடன் வாங்கினு. அப்பெல்லாம் கடன்காரன கொடுத்தவனை பார்த்தா ஒளி ஒளியிற காலம் மாதிரி இன்னைக்கெல்லாம் வந்து இவர் நெஞ்சு நிறுத்திட்டு போறாரு இல்லைங்களா. கொடுத்தவன் தான் வந்து அவர் கேட்கலாமா அவர் வேணாமாட்டும் கேட்கறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு காலம் மாறிடுச்சு அன்பாந்த சகோதர சொல்லி நம்ம காலத்துலயும் வந்துருச்சு. அதே போல வட்டி வாங்கினுக்கு எப்படியோ வட்டி கொடுத்தவனுக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் நம்ம இதுக்கு சேர்ந்தது தான். இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் சொல்லி பாக்குறோம். தேசம் முழுவதும் கொள்ளையாகி முற்றிலும் வெறுமையாகும் அப்படி சொல்றாரு. இதெல்லாம் வந்து சகோதர சொல்ல பூமி புலம்பி வாடும் சத்துவம் மட்டும் உலர்ந்து போ காஞ்சி போ, எந்த ஒரு ஈர பசையும் இல்லாத பூமி ட்ரை ஆயிரும் அப்படின்னா மகிழ்ச்சி போய் சந்தோஷம் போய் பூமி வெறுமையாயிரும் வறண்டு போன மாதிரி ஆயிரும் சகோதர சொல்ல. இதெல்லாம் பார்க்கும்போது சமுதாயம் இப்ப சமுதாயத்துல வந்து முதலாளி தொழிலாளி கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவன் இதெல்லாம் மாறி சகோதர சொல்ல இதெல்லாம் வந்து ஏற்றத்தாழ்வா இருந்துச்சு. ஐயா வராருலாம் மாறி ஏற்றதெல்லாம் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து நல்லா மாறி இப்போ மாற ஆரம்பிச்சிச்சு. அன்பாந்த சகோதர சொல்ல நம்ம இந்திய தேசத்தில் பார்க்கும்போது ஜாதி கொடுமைகள் நம்ம தேசத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் இது இந்தியாவில் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அதெல்லாம் வந்து ஒரு காலத்து ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இல்லைங்களா. அதெல்லாம் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து தொட்டாங்குச்சியில் தான் டீ குடிக்கணும், அவங்க வந்து சில்வர் டம்ளர் குடிக்கலாம், இவங்க வந்து அலுமினிய டம்ளர் குடிக்கலாம், மூணு வெரைட்டி டம்ளர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் அவங்க கொடுத்த இந்த காலம்லாம் மாறி இன்னைக்கெல்லாம் வந்து வாயத்துலேருந்து சொன்னாவே நான் அவைலபிள் அஃபென்ஸ் உள்ளத்துக்கு உட்கார வச்சிருவாங்க. என்னன்னா ஐயா உள்ள இருக்கிறாரு என்னன்னு இப்படி பேசிட்டாரு வாய் தந்து பேசிட்டாரு பேசினாவே குற்றம். அந்த மாதிரி காலம் மாறிடுச்சு அன்பாந்த சகோதர. நம்ம காலத்துல அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு அன்பாந்த சகோதர சொல்ல. அது போல சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தில் சரி செய்யப்படும். எல்லாருமே ஆதாமுடைய பிள்ளைங்க தானே இல்லைங்களா. தேவன் எல்லாத்துமாலையும் ஒன்னாதான் உண்டாக்கியிருக்காரு, எல்லா அவருடைய தீர்மானம் தான் படைக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லாரும். அப்படி இருக்கும்போது அவருடைய விருப்பம் எப்படி இருக்குங்க, எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் தான் விரும்புவார். யாராச்சும் நீ நல்லவன் கெட்டவன் பிரிப்பாரா தேவன், நீ உயர்ந்தவன் தாழ்ந்த தேவன் பிரிப்பாரா? அப்ப கர்த்தரை ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாருங்க, எல்லாத்துக்கும் சமமாயிரும் இல்லைங்களா சகோதர சொல்ல. அது மாதிரி ஜூபிலி போல கிராண்ட் ஜூபிலி இல்லைங்களா, அது போல இழந்து போனதெல்லாம் மீண்டும் கிடைச்சிடும். யாருக்கு எது இல்லையோ அது கிடைச்சிடும், எல்லாரும் சமமா எல்லா விசேஷம் எல்லாத்துக்கும் எல்லாம் வந்தது போல எல்லாம் சமமாயிருவாங்க அன்பாந்த சகோதர சொல்ல. அது வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 40:4 வசனம். பள்ளம் எல்லாம் உயர்த்தப்பட்டு அப்படின்னா கீழான நிலையில் இருக்கிற ஜனங்கள் மேலான நிலைக்கு வந்துருவாங்க, மேலான இருக்கிற பெரிய பெரிய ஜாம்பவன் கீழே இறங்குவாங்க புரியுதுங்களா. அப்படியே சரியும் அது பூமியை பூதங்கள் வந்து உருகிப்போ அந்த பெரிய பெரிய ஆளுங்களை இறங்குவாங்க, கீழே இருக்கிற ஜனங்களை மேல் நோக்கி வளருவாங்க, எல்லாம் சமமாயிருவாங்க இல்லைங்களா. சௌர சோல கோணலானவை செவியாகனா அவங்களுக்கு ஒரு சட்டம் இவங்களுக்கு ஒரு சட்டம், அவங்க நினைச்சா அப்படி பண்ணலாம் ஆனா இவங்க நினைச்சா இது பண்ண முடியாது. இது கோணலான சரியான ஒரு இது இல்ல, ஆனா இதெல்லாம் சரி பண்ணணும். கோணலானவை சரியாகி கரடும் அப்படிதான் அப்படிதான் அப்படின்னு பேசுறாங்க இல்லையா, அந்த கரடு சரி பண்ணிடுவாங்க அதெல்லாம் சரியாயிரும். சகோதர பார்க்கும்போது சகல மலையும் குண்டுகளும் தாழ்த்தப்படும் அப்படின்னு போது பெரிய பெரிய அமைப்புகள் பெரிய பெரிய நபர்கள் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் கீழோக்கு இறங்க ஆரம்பிச்சிடும். தன்னை உயர்த்திக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த உயர்த்தனை பெரிய ஆளாக காமிச்சுறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாமே என்ன ஆயிடுவாங்க, கீழே டவுன் இவங்களும் சமமாயிருவாங்க. அன்பான சகோதர சொல்ல இதுதான் கர்த்தருடைய விருப்பமும் தேவனுடைய சித்தமா இருக்கு. இது அவருடைய மகன் ஒரே பேரான குமாண்டர் ஆளுகையின் போது இந்த பூமி அவ்வளோ அழகாக மாறிடுது. ஏதேன் தோட்டம் போல இல்லைங்களா, எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குங்க. பூமி வந்து மகிழ்ச்சியின் பூமியாக இருக்கும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பரதீசின்னு சொல்கிறாங்க. பரதீசுனா பாரடைஸ், மகிழ்ச்சியின் பூமி, மகிழ்ச்சியாக மாறிடும். பூமி வந்து எங்கே பார்த்தாலும் மகிழ்ச்சி சந்தோஷம் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு காலம் வரும் அன்பார்ந்த சகோதர சோழ. அதெல்லாம் எப்படி நடக்குன்னா டக்குன்னு நடக்காதுங்க. கர்த்தருடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்ப டக்குன்னு மாற வேண்டியது தானே, ஏன் ஒரு மாற்றம் இல்ல அப்படின்னா இப்பதான் மாற்றம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்குது இல்லீங்களா. நேற்று வரைக்கும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஜனங்க தான் டிவி வச்சிருந்தாங்க, இன்னைக்கு எல்லாத்துக்கும் டிவி இருக்கா, எல்லாரும் கலர் டிவி வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட ஜனங்க தான் சைக்கிள் வச்சிருந்தாங்க, இன்னைக்கு எல்லாரும் காரே வச்சிருக்காங்க இல்லீங்களா. காலங்கள் மாறிட்டு இருக்குது இல்லீங்களா. குறிப்பிட்ட ஜனங்க தான் நல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லா ட்ரெஸ் பண்றாங்க இல்லீங்களா. கொஞ்சம் கொஞ்சமா தான் வித்தியாசம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்குன்னு கவர்மெண்ட் சட்டம் வருது அடுத்தது இல்லீங்களா. எல்லாரும் சமமா வழிநடத்து சொல்லப்படுது இல்லீங்களா. பெண்களுக்கு கூட பார்க்கும்போது பெண்கள் அடிமையிலா ரொம்ப சித்திராது பண்ணிட்டு இருந்தாங்க. கணவன் இருந்துட்டு அவங்க நெருப்புல போட்டு எரிச்சிடணும். இப்ப ரொம்ப கொடூரமா அருவறுப்பான பழக்கம் நம்ம இந்தியாவில் இருந்துச்சுங்க. கணவன் செத்து விட்டா தூக்கி போய் நெருப்பு போட்டுவானு, நெருப்புல போட்டு இந்த பெண் வந்து இந்த மாதிரி உயிர் வாழக்கூடாது அப்படியே கடவுளா போயிருந்து சொல்லி எரிச்சது. அதுக்கு சுத்தி சாமி கொண்டு பாட்டு போடணும், அந்த பொண்ணு கத்த கத்த எரிஞ்சிட்டு. அந்த பெற்றோர்களுக்கு எப்படி இருக்கும், அதை வளர்த்தின பெற்றோர்கள் எப்படி கத்துவாங்க இல்லீங்களா. அதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. காட்டு முன்னாடி தானமா சின்ன குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருது, அந்த குழந்தை வளர்த்துக்குள்ள எவனா ஒருத்தர் செத்து போட்டா அந்த குழந்தை கடைசிக்கு விதவை, அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கொடுத்துருது. யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸை கொடுத்து அந்த பெண்ணை வந்து எல்லாரும் தவறா வழி நடத்துறது, இல்லைன்னா நெருப்பு தூக்கி போட்டு மிரட்டுறது. இந்த மாதிரி சகோதர சொல்ல முதுமக்கள் தாலி அப்படின்னா வயதானவர்கள் வந்து ரொம்ப நாள் சாகாத இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம் தெரியுங்களா, அந்த காலத்தில் ஒரு பெரிய பானைக்குள்ள உட்கார வச்சு அவங்களுக்குள்ள சாப்பாடு எல்லாம் உள்ளே வச்சு துணிமணில் புது துணியில் வச்சு பானையை மூடி அப்படியே குளிக்கல வச்சு மூடிடுவாங்க. நினைச்சு பாருங்க எவ்வளோ கூட இருந்தது. இதெல்லாம் இப்போ சட்டத்தை தூக்குனாங்க இல்லைங்களா. பெரிய பெரிய ஆளுங்களாம் வந்து இதெல்லாம் மூட நம்பிக்கை பல கொள்கை ரொம்ப கொடூரமான தூக்குனாங்க இதெல்லாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் மாறிட்டு காலங்கள் மாறிச்சு, நம்ம இருக்கிற காலங்கள் அதெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக தேசம் வந்து விழுக ஆரம்பிக்குது புரியுதுங்களா. அந்த பழைய மூட பழக்க வழக்கங்கள் அருவறுப்பான கிரியைகள் தேவனுக்கு விரோதமான பழக்கங்கள் எல்லாமே அப்படி சரியுது. அப்படி அதான் எப்படி சொல்றார் வசந்த சொல்றாருன்னா ஏசாய 24 அதிகாரம் 19 20 வசனம் வாசம். பாருங்க தேசம் நொறுங்கவே நொறுங்கும் அப்படின்னா தேசம் வந்து நீ எதிர்பார்க்காம இருக்காது. தேசம் முறியவே முறியும், தேசம் அசையவே அசையும். வெறித்தவனை போல் அப்படின்னா குடிச்சவங்க, குடிச்சு போதை ஏறிச்சு இல்லைங்களா, அவங்க எப்படி இருப்பாங்க, குடிச்சவங்க டபன் வந்துருவாங்களா போதை ஏறிச்சுன்னு, தள்ளாடி தள்ளாடி போதை ஏற ஏற அப்படி ஆடி ஆடி கச தொபுனு சுயநிலையிலிருந்து விழுவாங்க இல்லைங்களா. அது போல இந்த உலகம் கொஞ்சம் கொஞ்சமா தள்ளாட ஆரம்பிச்சிருச்சு. 4 தூண்கள் அசைய ஆரம்பிச்சு தள்ளாடு உலகம் ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு நாள் துபின் உழுவு போகுது இல்லைங்களா, இந்த அமைப்பு அழிய போகுது. வெறித்தவனை போல தேசம் தள்ளாடி ஒரு குடிலை போல பெயர்த்து போடப்படும் இல்லைங்களா. அப்படியே கொத்தா கீழே உழுவு போகுது அன்பார்ந்த சகோதர சொல்லு. அப்புறம் இருக்கையால் அது உளுந்தா உளுந்ததுதான், எந்த பழைய மாதிரி திரும்ப எந்த அரசியலும் மதமும் திரும்ப எந்திச்சு நிற்காது, அதெல்லாம் விழுந்துடும் சொல்லி பார்க்குறோம் சகோதர சொல்ல. பாருங்க இந்த மாதிரி இந்த தேசம் வந்து இந்த சமுதாயத்தில் ஒரு மாபெரும் மாற்றங்கள் நடக்கும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா. இப்போ கொஞ்சம் தான் நடந்துருக்குது, இப்போ பெரிய அளவில் நடக்கலை, இருந்தாலும் அது நடக்கிற ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா. அது தேசம் ஆட ஆரம்பிச்சிச்சு இல்லைங்களா சகோதர சார், அது ஸ்டார்ட் ஆச்சு. ஏன்னா சபை இருக்குது, இப்போ சபை போனதுக்கப்புறம் தான் தொபின்னு கீழே விழுவோம் எல்லாமே இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு காலத்தில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அது மூன்றாவது தூண் என்னன்னு பார்த்தா பொருளாதாரம் இல்லைங்களா. பொருளாதாரம் என்று சொல்லும்போது யாக்கோபு 5 தீரம் 1 வசனம் 4 வசனம் வசனம் அது 5 வசனம் வாசிங்க. வாச்சாச்சா சகோதர சொல்ல ஐசர்வான்களை கேளுங்கள், உங்கள் மேல் வரும் நிர்பந்தங்கள் நிமித்தம் அலறி அழுங்கள். யாருக்கு, ஐசர்வான்களுக்கு. ஆனா இன்னைக்கு ஐசர்வான்கள் எப்படி இருக்காங்க, எக்கச்ச போறடமெல்லாம் பங்களா, போறடமெல்லாம் காரு, போறடமெல்லாம் செல்வ செழிப்பு இல்லைங்களா. அப்படியே செல்வ திரைச்சியில நீந்திட்டு இருக்கிறாங்க எல்லாரும் இல்லைங்களா. பணத்தை என்ன பண்ண தெரிய கண்ணாப்பின செலவு பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா. ஒரு சாதாரண ஒரு விஷயத்துக்கு பல கோடி, ஆயிரக்கணக்கான கோடிகள் அடிச்சுட்டு இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான கோடிகள் வந்து கொள்ளை அடிச்சிருக்காங்க, வச்சிருக்காங்க, அவங்க வீட்டில் பதுக்கி வச்சிருக்காங்க. சகோதரர் இந்த மாதிரி கஷ்டம்னு என்ன தெரியாத, பணத்தின் கஷ்டம் என்ன தெரியாது வாழ்ந்துருக்காங்க. அன்பான சகோதரர் சொல்ல அவங்கதான் சொல்றாரு, ஐசிறுவான்களே கேளுங்கள், உங்களுக்கு வர நிர்பந்தங்கள் மித்தம் அலறி அழுங்கள். உங்களுக்கு தான் இருக்குது அடுத்து இல்லைங்களா. உலகத்தில் சொல்ல எப்படி சொல்லாங்க, அடுத்தாப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்ல, அந்த மாதிரி உங்களுக்கு தான் அடுத்தது இல்லைங்களா. அலறி அழுங்கள், இதோ உங்கள் வயல்கள் அறுத்த வேலைக்காருடைய கூலி உங்களால் அநியாயமே பிடிக்கப்பட்டு கூக்குறல் இருக்குது. அப்படின்னா இவன் எத்தனை பேர்த்த புடுங்கி இவன் வளர்ந்தான் பார்த்தீங்களா, அதனுடைய புடுங்கினதெல்லாம் இப்ப கூக்குறல் தான் தேவன்கிட்ட. நாங்களா இவ்வளவு கஷ்டப்படுறோம், அவன் பாரு எப்படி இருக்கான்னு சொல்லி கூக்குறது. இப்ப தேவன் சும்மா விடுவாரா, அல புடி அவனுக்கு கொடுத்தாவணும் இல்லைங்களா. கூக்குறல் எடுக்கிறது அறுத்தவுடைய கூலி, அறுத்தவுடைய கூக்குறல் சேனல் கத்திரின் செவியில் பட்டது. அந்த வேலை செஞ்சவனுடைய கூக்குறல் வந்து வேதனை, அந்த அழு அழு அலறல் சத்தம் சேனைகளுடைய கத்தருடைய செவியில் பட்டுதான். சேனை எப்படி மென்ஷன் பண்றாங்க, சேனை படை, பெரிய படை இல்லைங்களா, அந்த படைக்குடைய கத்தர் கத்தருடைய காதல போய் சேர்ந்துருச்சு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அன்பான சகோதரர் சொல்ல, பூமியில நீங்கள் சம்பிரமாய் வாழ்ந்து சுகபோகத்தில் உழன்றீர்கள். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, சுகபோகத்தில் உழன்றீர்கள். குளத்தவர்களும் அடிக்கும் நாளிலே நடக்கிறது போல உங்கள் இருதயங்களை போஷித்தீர்கள் அப்படின்னு சொல்ல, இந்த மாதிரி இருக்கிறீங்க அன்பான சகோதர சொல்ல, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுது. அன்பான பொருளாதாரத்தில் தேவன் கை வைப்பாரு. கை வைக்கும் போது அன்பான சகோதர சொல்ல, இதுக்கு ஃபர்ஸ்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18வது நூற்றாண்டுல பிரெஞ்சு புரட்சி ஸ்டார்ட் ஆச்சு. அதுலேருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சு சகோதர சொல்ல. அது என்னாச்சுன்னா தேசமே பசியில பட்டினியில கத்திட்டு ராணிட்டு போய் முறையிட்டாங்க, சாப்பிட்றதுக்கு எது இல்லை, பிரெட் இல்லைன்னு சொல்லி கத்துனாங்க. அப்போ வந்து ராணி அப்படி ஜாலியாக உட்காந்து அரண்மனையில் உட்காந்துட்டு பிரெட் இல்லை என்ன கேக்கு சாப்பிடுங்கன்னுச்சான் பாருங்க, அது விளையாட்டு மாதிரி சொல்லிச்சு. அதுதான் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்துட்டது முக்கிய காரணம் அப்படின்னாங்க சகோதர சொல்ல. தொழிலாளர்கள் வந்து எவ்வளோ பண திமுல அந்த அம்மா பேசுதுன்னு சொல்லிட்டு முதல் அப்போ தான் ஃபர்ஸ்ட் முதலாளி எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சாங்க தொழிலாளர்கள்லாம். சகோதர சொல்ல தொழிலாளர் கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு அன்பான சகோதர சொல்ல. இதனால வந்து பார்க்கும்போது நீ வருங்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்படி பேசுறதுக்கு காரணம் என்ன, பெரிய பெரிய முதலாளிகள் ஐசிர்வான்கள் இந்த மாதிரி திமுற பேசுறது காரணம் என்ன, பணம், அவன் வச்சிருக்கிற பணம், அப்புறம் செல்வாக்கு, அப்புறம் திறமை, ஓகே, அப்புறம் நகை இல்லைங்களா, தங்கம் இல்லைங்களா, வெள்ளி மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, சொத்து சோகங்கள் இல்லைங்களா, இதெல்லாம் வந்து அதுதான் காரணம். நான் என்னன்னாலும் சரி நான் வேலை செய்யணும் அவசியம் இல்லை, ஏழு எழுபது தலைமுறைக்கு நான் சேர்த்து வச்சுட்டேன். நான் சும்மாவே இருந்தா கூட என் பரம்பரை சந்தோஷமா இருந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா. அங்க சுவிஸ் பேங்க்ல கொஞ்சம் இருக்குது, இந்த பேங்க்ல, அந்த பேங்க்ல, இந்த பேங்க்ல எல்லாம் போட்டுட்டு இவர் வந்து சட்டம் போட்டுவார், எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குன்னு சொல்லி. இவர் அக்கௌண்ட்லாம் வெளியில இருக்குது இல்லைங்களா, இங்க ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கு. ஒரே அக்கௌண்ட் போட்டு ஆதார் கார்டு அட்டாச் பண்ண சொல்றேன், ஆதார் கார்டு போட்டுன்னு ஆதார் கார்டு உள்ள விட்டு யார் அக்கௌண்ட்ல எவ்வளோன்னு பாத்துருவாங்க. பாவம் கஷ்டப்பட்டு 1 லட்சம் 2 லட்சம் சேர்த்திருப்பாங்க. 1 லட்சம் இருந்தா கூட பேங்க் வந்து திவாலாக கண்டிஷன் அந்த லட்சத்தை எடுத்துக்கலாமா, கவர்மெண்ட் புதுசு சட்டம்லாம் வருதுங்க சகோதரர். இந்த மாதிரிலாம் நிறைய ஜனங்கள் மத்தியில் ஒரு கலக்கம் இப்பயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குற மன்பார்ந்த சகோதர சொல்ல, அது அவங்க வச்சிருக்க நம்பிக்கை கடை இந்த நாட்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நம்புன செல்வம் அவளை காப்பாற்றாது. தங்கம் வெள்ளியெல்லாம் என்ன பண்ணுன்னா, இன்னைக்கு ஒரு பொக்கிஷமாக பீரோலையும் லாக்கர்லையும் வச்சு அடைச்சி வச்சிருக்காங்க, பிஸ்கட் தங்க பிஸ் கோல்டு பிஸ்கட் அடிக்க வச்சிருக்காங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மதிப்பில் போயிடும். எப்படி 500,000 செல்லாதுன்னு ஒரு சட்டம் வந்தோடனே 500,000 என்ன பண்ணுறது, வெளியில் வீச கண்டிஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா. அதுபோல் நீங்க வச்சு தங்கமெல்லாம் இனிமேட் செல்லாது, வேல்யூ இல்லைன்ட்டா என்ன ஆயிருங்க. தங்கத்தை வீட்டில் வச்சு என்ன பண்ண போறோம், வெளியில் இருக்கிற தகர மூணு தான் இங்க இருக்கிற தங்கம் மூணு தான் இல்லைங்களா. ரோட்டுக்கு இருக்கிற தகரத்துல இருந்து வீரல் வைப்போம், பத்திரம் வைப்போம், வைக்க மாட்டோம் இல்லைங்களா. அது போல அந்த தங்கத்துல தூக்கி வெளியில தான் வீசணும், அதை எடுத்து காமிச்சா நம்ம வச்சு இப்போ அப்படி தூக்கி தான் இருவோம் இல்லைங்களா. இப்ப பழைய காசு 4 அணா 20 காசு 10 காசுலாம் கடந்தா எடுத்து யூஸ் பண்றோமாங்க, யூஸ் பண்ணலாம். எட்டனா போட்டா கூட என்ன பண்றாங்க, பிச்சைக்காரர் என்ன பண்றாரு, அவர் தூக்கி எறிஞ்சுறாரு இல்லைங்களா. இது செல்லாது தூக்கி எறிகிறார் இல்லைங்களா. 1 ரூபா போட்டால் கூட திட்டாரு, பார்த்து நம்மளை பார்த்து திட்டாரு, நானே பரவாயில்ல அப்படிங்கிறாரு, நீ என்னோட மோசமாக இருப்பேட்டதுங்கிறாரு இல்லைங்களா. கொடுத்ததுல திட்டுவாரு வாங்கிட்டு வர வேண்டியதாக இருக்குது சகோதரர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க சகோதர சூழல. இதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் எப்படின்னா, அந்த காலம் எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்ஐக்கள் தீர்க்கசர் சொல்லியிருக்காரு பாருங்க, எஸ்ஐக்கள் 7வது அதிகாரம் 19வது வசனம், எஸ்ஐக்கள் 7:19.
அவர்களுடைய
தங்கத்தை பார்த்தா எப்படி இருக்கு எல்லாத்துக்கும் வேண்டாம் வெறுப்பா இருக்குமா? இதே அங்க கொண்டாந்துட்டு இருக்கிறேன், வேண்டாம் வெறுப்பா இருக்குமா பாருங்க. அப்படின்னா எந்த அளவுக்கு சூழ்நிலை மாறி போயிருந்த பூமியில இல்லைங்களா? இன்னைக்கெல்லாம் தங்க நகைக்கடைகள் ஜனங்க ஜேன்னு போயிட்டு இருக்காங்க இல்லைங்களா? மத்தவங்களாம் நகைக்கடை வெளியிலிருந்து பாத்துக்கிறாங்க, அவ்வளவு ஏக்கமா இருக்கிறாங்க எல்லாரும். ஆனா வந்து அன்னைக்கு எப்படி இருக்குன்னா, வேண்டா வெறுப்பா இருக்கும்போது நகைக்கடையில நிலைமையில நினைச்சு பாருங்க, ஐயோ பாவம் இதை வச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அப்படி பரிதாபமா தான் பார்ப்பாங்க இல்லைங்களா? சகோதரசுல தங்கம் வெள்ளிய வந்து வீதிகளில் எரிந்து போடுவார்கள், தெருக்களில் விடுவார்கள், அவள் பொன் வேண்டா வெறுப்பா இருக்கும். அந்த அறுமுகத்தோன் டைம் என்னன்னா, அவள் வெள்ளி பொண்ணு அவர்களே இதெல்லாம் காப்பாத்தா, இதெல்லாம் வச்சு நம்ம பொழைச்சுக்கலாம் நினைச்சாங்களா, அதெல்லாம் காப்பாத்தாது அவங்களுக்கு. அதனால அவங்க தன்னை ஜீவன் பண்ண முடியாது, வயிறுகளை நிரப்ப முடியாது. அது தங்க வெள்ளி சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. அந்த அக்கிரமம் தான் அதுக்கு இடெல்லாம் போச்சு சொல்லி பாக்குறோம் சகோதர சோழ. அது மாதிரி இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா, நல்ல ருசியா சாப்பிட்றவங்களாம் ஒரு கூட்டமா இருக்காங்க, ருசி இல்ல அடிப்படை சாப்பிடுற ஒரு பக்கம் இருக்காங்க, அது இல்லாத ரோடோரத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா? அந்த காலம் வந்து எப்படின்னு பார்த்தா, எல்லாத்துக்கும் அடி விழுகும் போது எல்லாம் சமமாயிருவாங்க இல்லைங்களா? இவங்க இப்ப ருசியா பதார்த்தம் சாப்பிட்டா கூட எங்க வந்து உட்காந்துக்குவாங்க? தெருவில் வந்து உட்காந்துக்குவாங்க. உதாரணத்து சொல்ல போனா அது எப்படிங்க முடியும், அதெல்லாம் பேச்சுக்கெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? பூகம்பம் வந்துச்சுன்னா, குஜராத்தோட பூகம்பம் வந்துச்சு, பூகம்பம் வந்துன்னு பணக்காரங்க இருக்க ஏரியால தான் பூகம்பம் வந்துச்சு, எல்லாம் சடசடி பில்டிங்லாம் இடிஞ்சு விழுந்தோடனே அடுத்து மீதி இருக்கிற பில்டிங்லாம் சாஞ்ச மாதிரி இருக்குது. அப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, யார் பில்டிங்ல இருக்காங்களா வெளியே வந்துருங்கன்றாங்க. இப்போ எல்லாம் தங்க வெளியே தூக்கிட்டு வந்தாங்களா, எல்லாம் வெளியே வந்து இப்போ பயந்து உயிருக்கு பயந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து எப்போ பில்டிங் ஒன்று பார்த்துக்கிறாங்க, எல்லாம் ரோடு ஓரத்தில் தான் படுத்துருந்தாங்க எல்லாருமே இல்லைங்களா? அவங்களுக்கு ரோடு ஓரத்தில் ஏற்கனவே இருந்தவருக்கும் ரெண்டு ஒன்றா தான் உட்காந்துருந்தாங்க இல்லைங்களா? ரோடு ஓரத்தில் நிறைய பிச்சைக்காரங்க இருந்திருப்பாங்களா, அவங்களும் இவங்களும் ஒன்றா தான் படுத்துருந்தாங்க. இவர் கூட ரொம்ப நாள் அந்த இடத்துல இருந்த ஒரு பிச்சைக்கார் இருந்திருக்காரு. இவர் இந்த இடத்துல உட்காந்து அவர் என்ன சொல்றாரு, சார் இது நம்ம இடம், நீங்க அப்படி தள்ளி உட்காருங்க அப்படியே சொல்லுவாருங்களா? அது மாதிரி இவரு கூட கொஞ்சம் இடம் பிடிச்சி பர்மனன்ட் ஆயிடுச்சு போயிருக்கு அவருக்கு. அந்த இடம் கூட சரி சரி சார் நான் தள்ளி உட்காந்துக்கிறேன். நேற்று வரைக்கும் இவர் போறப்ப கார்ல வீசி போட்டு போன காசு இன்னைக்கு இவரு உட்காந்துக்கிறாரு. அங்க உணவு பொட்டில் வரதான் இவரும் பார்த்துதான் இருக்கணும், பொட்டில் வரதான்னு இவரு இவருக்கு அதே பொட்டில் தான், அவருக்கு அதே பொட்டில் தான். இவருக்கு துணி வீசும் போது அவரும் பிடிப்பார், இவரும் பிடிப்பார், மாட்டி மாட்டி பார்ப்பாங்க, இது சூட்டாலே இந்த நீங்களும் சூட்டாதான் பார்த்து கொடுக்கணும் இல்லைங்களா? மாறி மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே துணி தான், உலகம் போது எல்லாம் கலெக்ட் பண்ணி துணி வரும்போது எல்லாம் ஒன்றா தான் போட்டு பார்த்தாங்க இல்லைங்களா? அதான் சொல்லப்படுது புலம்பல்ல பாருங்களேன், புலம்பல் 4:5 வாசி. புலம்பல் 4:5 வாசி. பாத்தீங்களா, ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு எங்க இருக்காங்க? இப்ப வீதிகளில் பாலாய் கிடக்கிறார்கள், ரத்தாமரம் உடுத்தி வளர்ந்தவர்கள், குப்பையில் ஒரு வாரமா உட்காந்துக்கிறேன் இவங்களும் இல்லைங்களா? அந்த துணி அவங்க கொடுக்குற துணி இவங்களும் போட்டவன இல்லைங்களா? குப்பை மட்டும் அணைத்துக் கொள்ளு. இதெல்லாம் சவுரி இனி வரக்கூடிய காலம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமுதாயத்து மேல பொருளாதாரத்துல கை வைக்கும் போது பொருளாதாரம் சரிஞ்சுன்னா, பெரிய பெரிய பொருளாதாரம் சரிஞ்சு பள்ளமான இருக்கிற இல்லாதவங்கெல்லாம் பொருளாதாரம் ஏறி எல்லாம் சமமாயிருவாங்க அப்படின்னா, எல்லாரும் ரோட்டுக்கு வந்து உட்காந்துட்டா எப்படி இருக்குங்க? அந்த மாதிரி ஒரு காலம் வரப்போகுது அன்பான சகோதர சொல்ல. அதான் இப்பயே ஒரு சாம்பிள் செஞ்சு காட்டாரு தேவன், எப்படி உயிர்த்ததுக்கு லாஸ்டர் ஒரு சாம்பிள் செஞ்சு காமிச்சார். அது போல பாரு, இப்ப திடீர்னு இவனும் சமமாயிரம் பாருங்க, ஒரு சாம்பிள் ஒரு ஆட்டை அட்டிட்டு இப்போ ரெண்டு பேரும் சம்மந்தம் உட்காந்துக்கிறாங்க, ஒரு செகண்ட்ல நடக்குதுங்க இதெல்லாம் இல்லைங்களா? இந்த பில்டிங் ஆட்டின ஒரு உலகத்துக்கு ஒரு ஆட்டை ஆட்டினா முடிஞ்சு போச்சுங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லைங்களா? சகோதர சொல்ல அதுக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா, தொழிலாளர்கள் முதலாளிகளுடைய ஃபைட்டு இல்லைங்களா? அப்போ தொழிலாளர்களா வேலையை நிறுத்தம் பண்ணினாங்கன்னா நிலைமை என்ன ஆகுங்க? முதலாளிகள் சம்பாதிக்க முடியுமா? கடினமான வேலை செய்யறவங்க தொழிலாளர்கள் இல்லைங்களா? உட்காந்து ஃபேன் காத்துல உட்காந்துட்டு இருக்கிறவங்க முதலாளி இல்லைங்களா? யாருக்கு பணம் அதிகம்? முதலாளிகள் தான் பணம். ஒரு பெரிய டவர் மேல ஏறி பேனர் கட்டிட்டு இருக்கிறாங்க, ரோட்ல பாக்குற இல்லைங்களா? பெரிய பெரிய பேனர் கட்டிட்டு இருக்காங்க. அந்த முதலாளி நகைக்கடை ஜுவல்லர்ஸ் விளம்பரம் போறாங்கன்னா அதுல அவர் மூஞ்சி சிரிச்ச மாதிரி இருக்குது, அதை இழுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. அது மேல உயிரை பனையை வச்சு ஏறிட்டு இருக்காங்க அந்த நபர்கள் இல்லைங்களா? பார்த்தா பயமா இருக்குதுங்க, அப்படி சின்னதா எறும்பு மாதிரி இந்த அந்த ஆங்கிள் உட்காந்துக்கிறாங்க. நம்மள ஒரு குறிப்பிட்ட வயரம் பயமாகுது, காத்தடிச்சா எப்படி இருக்குங்க அந்த நேரத்துல? அப்படியே மேகம் நவுந்தா கூட தலையை சுத்துங்க அப்படியே. அந்த மாதிரி உயரத்தில் அவருக்கு ஒரு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்குது இல்லைங்களா, அவருக்கு எதிர்காலம் இருக்குது. அந்த குழந்தைங்களாம் அப்பா எப்போ வருவான்னு காத்துட்டு இருக்குது, சாயந்தரம்னா அப்பா எப்போ நம்ம சாப்பாடு கொடுப்பான்னு காத்துட்டு இருக்குது. அவர் உச்சத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறார், உயிரை பணவி செய்கிறாரு, அவர் மனைவி எதிர்பார்த்துருப்பாங்க பார்த்தீங்களா. இங்கே வந்து அவனுக்கு கூலி கொஞ்சம், இவனுக்கு இவன் சிரித்த மாதிரி பேனரில் இருக்கிறவனுக்கு குமிது பணம் இல்லைங்களா, அதெல்லாம் தேவன் விடுவாரா? எல்லாத்துக்கும் சமம் இல்லைங்களா, கஷ்டப்பட்டவனுக்கு அதிகம், கஷ்டப்படணும் உனக்கு ஒன்றும் இல்லை இல்லைங்களா. அந்த மாதிரி வெள்ளம் மாறு அன்பாந்த சகோதர சோழர், இதெல்லாம் வந்து பொருளாதாரத்தில் தேவன் கை வைப்பார், பொருளாதாரத்தில் அநேக மாற்றங்கள் ஏற்படும். அதுதான் பார்க்கும்போது இன்னைக்கு வந்து ஜனங்களை சித்திராத பண்ணுறதுனால தான் தேவன் என்ன பண்ணார், இயந்திரமயமாக்குனார். முதல்ல வந்து கை ரிக்ஷாலாம் இருந்துச்சுங்க, சென்னையில் கூட இருந்துச்சு, உங்களுக்கு நீங்களாம் பார்த்துருப்பீங்க, நம்ம கூட பழைய படங்களை பார்க்கலாம், சினிமா படங்களை பார்க்கலாம். அப்போலாம் பார்த்தீங்கன்னா மாடு ஆடலை மாடெல்லாம் வச்சு ஓட்டும், ஆள் இழுத்துட்டு போவான், வண்டி இழுத்து ஓட்டிட்டு ஓடும். பழைய சினிமா படம்னா கதை நாங்கள் இழுத்துட்டு ஓடுவார் பாருங்க இல்லைங்களா, வண்டியில் உட்காந்து ஓடி விதம் மாடு மாதிரி ஓட்டிட்டு இருப்பார். அது வந்து போட்டி ஓட்டப்பந்து வேறு, அதில் ரெண்டு பேர் யார் வேகமாக ஓடுறதுன்னு அது மாறிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஆடு மாடு வச்சு ஓட்டினாங்க. இப்போ அது கூட சித்திரவதைன்னு சொல்லிட்டு மிருகவதைன்னு சொல்லிட்டு அதை கூட குறைச்சிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் குதிரையை ஓட்டினாங்க, குதிரையும் கூட ஸ்டாப் பண்ணிச்சு. இப்போலாம் மோட்டர் எஞ்சின் எந்த இயந்திரமாக மாறிட்டு இருக்குது எல்லாமே சகோதரஸ்ரீ. இதெல்லாம் காரணம்னா ஜனங்களுக்கு அந்த மாதிரி அடிமைகளை போல ஒரு அனிமல் மிருகங்களை போல வழி நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தேவன் ஏற்படுத்த மெத்தடுங்க சிஸ்டம்ஸ். இதெல்லாம் எல்லாம் இயந்திரமயம் ஆக்குனா இவங்க என்ன பண்ண, அந்த வேலைக்கு போக முடியாது, அடுத்து வேற வேலைக்கு போகணும். இவங்களும் படிச்சாகணும், இவங்களும் ஏதோ தொழில் தெரிஞ்சாகணும், இவங்களும் ஏதோ போராடி ஆகணும், இவங்களும் லெவல் வளர்ந்தாகணும். அந்த மாதிரி கண்டிஷனுக்கு தேவனை கொண்டு போய் விடுறாருங்க சகோதரர். இது போல அநேக மாற்றங்கள் வந்து அந்த சூழலை உருவாகுது. வேலையில்லா திண்டாட்டத்தெல்லாம் கூட குறைக்கிறதுக்கு அநேக விஷயங்கள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். யோயேல் 2:2 வாசிங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சொல்ல, உலக புரட்சி தொழிலாளருக்கும் முதலாளிகளுக்கும் இருக்க மாபெரும் புரட்சி. தொழிலாளர்களாக ஒன்று சேரும்போது சகோதர சொல்ல பயங்கரமான பிரச்சனை வந்து இந்த உலகத்தில் ஏற்பட்டு மாபெரும் சரிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அன்பான சகோதர சொல்ல, அவ பாருங்க பொருளாதாரத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் ஒருத்தர் இருக்குது, ஒருத்தர் இல்லாத நிலை இருக்குது. தேவன் எல்லாத்தையும் தட்டி கேட்பாரு, எல்லாத்தையும் சரி பண்ணுவார், எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கும். அன்பார்ந்த சகோதர சொல்ல, பொருளாதார மாற்றம் நடக்கும். அதுதான் பள்ளங்கள் உயர்த்தப்படணும், மலைகள் மீடுகள் தாழ்த்தப்பட வேண்டும் சொல்லி பார்க்குறோம். அடுத்து 4வது மதம். மதம் அப்படின்னும் போது அன்பார்ந்த சகோதர சொல்ல, இனி மத குருக்கள்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து கடவுளை பார்க்குற மாதிரி பார்த்தாங்க சாமியார்லாம் இல்லைங்களா. இன்னைக்கெல்லாம் சாமியார்லாம் எங்கே போயிட்டு இருக்கிறாங்க, ஜெயிலுக்கு போயிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. சகோதர சில உடனே பிரச்சனை கப்புனு நேரத்திற்கு சாமி சாமிங்கிறானுங்க. அப்படி சாமி சாமிட்டு பாக்கெட்டில் கேமரா வச்சு அவர் போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. சாமி வந்து என்ன பேசுனா அது ரெக்கார்ட் ஆயிடுது, உடனே அங்கே டிவியில் லைவ்ல பார்த்துக்கிறாங்க சாமி பேர் என்ன வேலை பண்ணிட்டு இல்லைங்களா. சாமி பேர் இந்த மாதிரி இந்த சாமி இப்படி பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்களா. அவர் பண்ணணும் கொலை கொள்ளை திருட்டு விபச்சாரம் வேஸ்ட் எல்லாமே வெளியில் வெட்ட வச்சுனா டிவியில் படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்கிறாங்க. பார்ப்பதா அதான் 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 அப்படின்னு பார்த்துக்கிறாங்க. அவர் பண்ணுறதே லைவில் காமிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி மீடியாக்கள் வளர்ந்துருச்சு இல்லை. அவர் காவி ட்ரெஸ்ஸோடய ஜெயிலுக்கு போயிட்டு இருக்காரு, குச்சை பிடிச்சிட்டே இல்லைங்களா. சகோதரசோல கடைசி நேரத்தில் கூட வயசான கூட விடுறது இல்லைங்க, கொண்டு போயிடுறாங்க இல்லைங்களா. சகோதரசோலுக்கு என்ன எல்லாம் மாறிச்சுங்க. மத குரு மத குருவை பார்த்து நடுங்கினாங்க ஒரு காலத்தில் சாமி பார்க்குற மாதிரி இல்லைங்களா. இன்றைக்கி எல்லாருமே போயான்னு சொல்லி உள்ள அமைச்சிடுறாங்க இல்லைங்களா. அவர் வந்து நான் சபிச்சிருந்தா நீ உள்ளே போய் சபிச்சிட்டு இருப்போம் அப்படின்னு அமைச்சிடுறாங்க இல்லைங்களா. சகோதரசோல அவங்க கும்புற சாமி சிலையோ உடச்சு போடும்போது இது குரு என்ன வருதுங்க இல்ல. சிலைகள் கோயில இடிச்சிட்டு ரோடாக்கிட்டு இருக்கிறாங்களா, அப்படி இருக்கும்போது எந்த மூலைக்குங்க சகோதர சோல. அது போல நீங்க மதங்கள் எல்லாம் மாற்றம் நடந்துட்டு இருக்குது அன்பார்ந்த சகோதர சோல. வெளிப்படுத்தல் 16:13-14 வசன வாசம். இன்னைக்கு இந்த கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற விஷயத்தை அந்தி கிறிஸ்துவ பத்தி பேசப்பட்டிருக்குது. வலு சர்ப்பம் உலகத்தில் ஒட்டுமொத்த அரசியல் சக்திக்கு அடையாளமா இருக்குது. மிருகம் போப் மார்க்கத்துக்கு அடையாளமா இருக்குது. கள்ள திருக்கு புரொட்டஸ்டன்ட் அமைப்பு அடையாளமா இருக்குது. அதன் வாய் எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா தவளையின் வாய் இல்லைங்களா. வாய் எதுக்கு அடையாளம் பார்த்தீங்கன்னா அது வாயின் வார்த்தையில தான் பிரஸ்தாபத்தில் பெருசாக காமிச்சிட்டு இருக்குது. கக்க 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 தவளை கத்தி நபர் இங்கே தான் இருக்கேன் தெரியுமா, பெருமையாக காமிச்சிட்டு இருக்குது. இல்ல அந்த மாதிரி வாயின் வாதத்துல தவளை கத்துதுன்னா அதுக்கு என்ன சந்தோஷப்படுற விஷயமா? அது மாட்ட போதுன்னு அர்த்தங்க. இப்படி அந்த பக்கம் போயிட்டு இருந்த பாம்பு தவளை தேடிட்டு இங்க இருந்து கக்கன்னு கூப்பிட்டு திரும்பி போங்க, இங்கதான் இருக்க நீங்க வந்துடும், வந்து கப்புன்னு பிடிச்சிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி இவருக்கு ஆபத்து காத்துக்கிட்டு அர்த்தம். வாயின் வார்த்தைகளை தன் பெருமையில் பேசி தன் புகழ்ச்சியா பேசிட்டு இந்த மாதிரி இருக்கிற ஜனங்களுக்கு சகோதர சொல்ல அந்த மத குருக்களுக்கெல்லாம் முடிவு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். மிருகம் பார்க்கும்போது சகோதர சொல்ல மிருகம் அப்படின்போது போப் மார்க்கம் அம்மாவை குறிக்குது, கள்ள தீர்க்கசி பிள்ளைங்களை குறிக்குது, கள்ள தீர்க்கசி புரொட்டஸ்டன்ட் அமைப்புகளை குறிக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பந்த சகோதர சொல்லு, இதெல்லாம் வந்து நீ மதத்துல வந்து இன்னைக்கே சரி ஆரம்பிச்சிச்சு. எல்லா மதத்திலையும் கை வச்சிட்டார் தேவன், எல்லா மதத்திலையும் தப்பு பண்றவங்க வந்து கையங்களும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஒன்னு தெசலோனிக்கிற 5:3 வாசி. அவங்க சொல்லுவாங்க சமாதானம் உண்டாவதாக, தேவனுடைய ஆசீர்வதிப்பட்டுமே இடிஞ்சு விழுந்துரும் கட்டணம் சொல்லிட்டு இருக்கதான் இடிஞ்சு விழுந்தோம் இல்லைங்களா? சமாதான சௌக்கியம் உண்டு என்று சொல்லும் போது சொல்லிட்டு இருக்கும் போது அழிவு சடுதியா வருமா? கர்த்தருடைய ஆசீர்வாத டபுள் கை நின்று இல்ல நாலு இடிஞ்சு விழுவுங்க சகோதர சொல்லி எதுனா ஒண்ணு பண்ணுவாங்க சகோதர சொல்ல, அப்புறம் சமாதான சௌக்கியம் சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு அழிவு சடுதியா வரும் அப்படின்னு சொல்லி பாக்குறாரு. திடீர்னு வந்து உன்னை கத்தர் வந்து உன்னை மேலும் பெருக செய்வான்னு சொல்லும் போது போலீஸ் நின்று வெளியில அரெஸ்ட் பண்றது, இனி பண்ணின தப்புக்கு போலீஸ் வந்துச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சார் இந்த மாதிரி அழிவு சடுதியா வரும் உடனே தப்புனா உடனே. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நடக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு அன்பாந்த சகோதர சொல்லு. சமாதான சௌக்கியம் உண்டு சொல்லும் போது கர்ப்பவதியானுக்கு வேதனை வருவது போல, கர்ப்பவதிகளுக்கு வேதனை, கர்ப்பவதி ஸ்திரீகள் வேதனை வருது அப்படின்னா திடீர்னு வலி பிடிக்கும் இல்லைங்களா? திடீர்னு வலி பிடிச்சி பயந்துட்டு டாக்டர் எடுத்துட்டு ஓடுவாங்க, ஓன அப்புறமேட்டு அங்கே போனால் சாதாரண வலி தான் அப்படின்றாங்க. இது பிரசவ வலியில் சாதாரண வலி திரும்ப வீட்டுக்கு கூட்டு வந்துடும், கூட்டு வந்து நாலு நாள் நல்லா இருக்கும், திரும்ப நைட் திரும்ப செலவு திரும்ப ஆட்டை போய் ஓடுவாங்க, இதுக்கு நிறைய செலவு பண்ணிடுவாங்க, திரும்ப வண்டியை பிடிச்சி எல்லாம் ஓடுவாங்க தூட்டு ஓடுவாங்க, ஓடி போனால் அங்கே போய் சாதாரண வலி தான் அனுப்பிச்சிடும். இப்படியே ஒரு நாள் நெஜ வலி வந்துருங்க சாதாரண வலி தான் அப்படிங்குவாங்க, கரெக்டாக வீட்டிலேயே பிரசவம் ஆயிடுச்சுருவாங்க, இல்லைன்னா வந்து வழியில் பிரசவம் ஆயிடுச்சு, இல்லைன்னா வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போயிடலாம், போக போக பிரச்சனை சீரியஸ் ஆயிடுச்சிடும். ஏன்னா இப்போ சாதாரண சாதனை செஞ்சு எப்போ எது நடக்குதுன்னு தெரியாது இல்லைங்களா? அது போல கர்ப்பவதியானவனுக்கு வேதனை வருவது போல அழிவு சடுதியாக வரும் இல்லைங்களா? சகோதர சோல சமாதானம் சமாதானம் சௌக்கியம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க ஆசீர்வாதம் வரா மாதிரியே இருந்துட்டு இருக்கும், திடீர்னு ஒரு நாள் வலி வரும் அப்புறமேட்டு அதை சரி பண்ணிடுவாங்க, திரும்ப வலி வரும் அப்ப சரி பண்ண, திடீர்னு திடீர்னு காணாமல் போயிடுவாங்க, எல்லாமே முடிஞ்சு போயிடும் சகோதர சோல. அந்த மாதிரி ஒரு காலம் வரும், அதில் தப்பிப்போவதில் அவர்கள் தப்பி போவதில்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெளிப்படுத்தல் 18:21 வாசம். ஒரு எந்திரத்தை கடல்ல போட்டா எப்படி இருக்குங்க? மூலிகை உள்ள போயிரு, கடைசி சல்லு வெயிட்டு சல்லு மூலிகை போயிரு, அதான் முடிஞ்சு போயிரும். அதே எந்திரக்கல்ல சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்திரக்கல் பாத்துருக்கீங்களா? எந்திரக்கல் எப்படி இருக்கும்? இப்படி அரைக்கிறது, ஆரியத்தை போட்டு அரைப்பாங்க இல்லையா, அது எத்தனை கல் இருக்கும்? ரெண்டு கல், ஒன்னு வந்து போப் மார்க்கம், இன்னொன்னு புரொட்டஸ்டன்ட் மார்க்கம், ரெண்டுத்தையும் துபின்னு போட்டுறாரு இல்லைங்களா? பாபிலோன் அமைப்பு ரெண்டும் எந்திரக்கல் அவதான், அதை தூக்கி உள்ளத்துக்கு போட்டுருவாங்க அன்பாந்த சகோதர சொல்ல. இது மாதிரி அது இல்லாம போயிடும், அந்த அமைப்புகளை அழிஞ்சு போயிரும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். வெளிப்படுத்தல் 17:13 வாசம். வெளிப்படுத்தல் 17:13 வாசம். பத்து கொம்புகள்ல பத்து ராஜாக்கள், யூரோ கண்ட்ரிஸ் பத்தி சொல்றாங்க, அப்பவே சொல்லிட்டாங்க இன்னைக்கெல்லாம் ரெடி ஆயிட்டாங்க, இன்னும் ராஜ்யம் பெறவில்லை, மீண்டும் அவங்க யார்கிட்ட போட்டு அதிகாரத்தை கொடுப்பாங்க. மிருகம் யாருனா போப்பு மார்க் இல்லைங்களா? ஒரே அமைப்பு ஒரே யோசனை உள்ளவங்க. எல்லாத்தையும் புரொட்டஸ்டன்டா தான் சார், யாரா சார், நீங்களே பாத்துக்கோங்க அப்படின்னா பிரச்சனை தான், நீங்களே தலைவர், நீங்க தான் எங்க கிறிஸ்தவ, நீங்களே தலைவரா இருந்து வழிநடத்து சொல்லிட்டு அதிகாரத்தை வந்து மிருகத்துக்கு கொடுப்பார்கள் சொல்லி சொல்லப்படுது அன்பாந்த சோழர் சொல்லு. அப்படின்னு ஐரோப்பிய கண்ட்ரிஸ் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இதெல்லாம் வந்து அந்த உலகத்தின் முடிவுக்கு அடையாளமா இருக்குது. இப்பவே பாத்தீங்கன்னா கிறிஸ்துவ நாடுகளா ஒன்னு சேர்ந்து போப்போட கண்ட்ரோலுக்குள்ளன்னு பேசிட்டு இருக்கிறாங்க. நமக்குன்னு தலைவர் அவரே இருக்கும், கிறிஸ்துவ தலைவரா இருக்கலாம், நீங்க அவங்க தனித்தனியா கொள்ளடிச்சுக்கோங்க, நீங்க மத தலைவர் மட்டும் இவர் தனியா வந்துட்டோம், இவர் ஒன்னே வச்சுக்கலாம் அடுப்பு, நீங்க அவங்க சம்பாரிச்சுக்கோங்க, தலைவர் ஒருத்தரே வச்சுக்கலாம்ன்ற மாதிரி அந்த மாதிரி சூழலை உருவாயிச்சு அன்பான சகோதர சூழல. இதே போல பத்து கொம்புகள் இல்லைங்களா, பத்து கொம்புகள்லாம் ராஜாக்கள் அடையாளமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இன்னைக்கு ஒரு பிரச்சனை கிறிஸ்துவல் மதி ஒரு பிரச்சனைனா எல்லா மத குருக்களும் எல்லா பிஷப்பும் எல்லாரும் ஒன்று சேர்ந்துறாங்க இல்லைங்களா. அதுல வந்து ஆர்சி இருக்குது, சிஎஸ்சி எல்லாம் கலந்துதான் உட்காந்துருக்குது நம்ம பாக்குறோம் சகோதர சூழல். சரி, அடுத்து வெளிப்படுத்தல் 16:16 வசனம். இந்த எதுக்கு அர்மகதோன் அப்படின்னு ஏன் இதுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அர்மகதோன்றது வந்து ஒரு பிளேஸ், இஸ்ரேல ஒரு பிளேஸ் அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அந்த பிளேஸ் ஏன் இந்த இடத்துல மென்ஷன் பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அர்மகதோன்ற பள்ளத்தாக்கில் வந்து எல்லா இஸ்ரேல் நடந்த அனைத்து யுத்தங்களும் அதுதான் நடந்துச்சு, பெரிய பெரிய யுத்தங்களும் அங்கதான் நடந்துச்சு. அதனால இனி வர இருக்கிற உலகத்தின் மாபெரும் யுத்தத்துக்கு அது அடையாள பாசையில் அர்மகதோன் பேர் வச்சிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. அர்மகதோன் யுத்தம்னா இந்த உலகத்தில் நடக்கிற மகா உபத்திரவத்துக்கு அடையாளப்படுத்துறாங்க, வேற ஒன்றும் இல்லை. அறிமுகதன்றது வந்து என்னன்னா, வசன வாசிங்க, வெளிப்படுத்தல் 16:16 வாசிங்க. எபிரேய பாஷையில் அறிமுகதன் இடத்துல கூட்டி சேர்த்தார். அங்கதான் சகோதர சூழல எல்லா யுத்தமும் நடந்தது, இஸ்ரேல் சந்தித்த அனைத்து யுத்தங்களும் அங்கதான் நடந்துச்சு சொல்லி சொல்லப்படுது. இந்த உலகம் என்ற மாபெரும் யுத்தம் வந்து அறிமுகதன் யுத்தம், அதுக்கு அறிமுகதன் பேர் அதனால வைக்கப்பட்டது. எல்லாருக்கும் ஒரு முடிவு வர ஒரு காலமா இருக்கு சொல்லி பாக்குறோம். அந்த எந்திரக்கல்லை எடுத்து சமத்துவத்தை போடுறேன்னா, மகா உபத்திரவத்தில் மகா பெரிதும் உபத்திரமான நாளில் வந்து இந்த அமைப்புகள்லாம் அழிவு அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதில் அர்மகதோனுக்கு அடையாளமாக இருக்குது அன்பாந்த சகோதர சூழல். 13:19-20 வசனம் வாசி. 13:19-20 வசனம். சகோதர சொல்ல, ஏனெனில் தேவன் உங்க உலகத்தை சிருஷ்டித்தது இதுவரைக்கும் பார்த்த உபத்திரம் நம்மளால தாங்க முடியல, ஆனா இனி வர உபத்திரம் அதோட பெருசா இருக்குன்னு சொல்றாரு. சிருஷ்டித்தது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராத இனியும் சம்பவிக்காதமான உபத்திரம் நாட்களே உண்டாயிருக்கும், கத்தர் நாட்களை குறைத்திராவிட்டால் ஒரு நாள் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமும் அந்நாட்கள் குறைக்கப்படாது. தெரிந்து கொள்ளப்பட்டதுனா சபை, அதுக்காக நாட்கள் குறைக்கப்பட்டிருக்கு, இல்லைன்னா இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அர்மகதோன் அதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா, அழிவின் மலைன் அர்த்தம். அந்த பள்ளத்தாக்கு அழிவின் மலைன்னு சொல்லப்படுது, மெகிதோ பள்ளத்தாக்குன்னு சொல்லுவாங்க பைபிள்ல இல்லைங்களா, மெகிதோ பள்ளத்து மெகிதோ பர்வதம் சொல்லப்படுது அன்பாந்த சகோதரர். இங்கதான் வந்து பார்க்கும்போது நியாயதீப புஸ்தகத்தில் 7 வர கிதியோனுக்கும் மீதியானுக்கும் ஃபைட்டிங் தான் நடந்துச்சு. அதே போல 1 Samuel 31 வருகிற சவுல் ராஜாவுக்கும் பெலிஸ்தருக்கும் இந்த சண்டை இங்கே தான் நடந்துச்சு. அதே போல ஓசே ராஜாக்கும் பாரோன் நெகவிற்கும் யுத்தம் இங்கே தான் நடந்துச்சு. 2 23-29 சொல்லப்படுது சொல்லி பார்க்கும். இந்த மாதிரி உண்மைக்கும் பொய்யுக்கும், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும், முதலாளிக்கும் தொழிலுக்கிடையே யுத்தம் நடக்கிறதுனால இது அறிமுகத்தின் பேர் வச்சாங்க. எப்படி வந்து புறஜாதிகளுக்கும் இஸ்ரேல் ஜனங்களும் சண்டை நினைச்சு பார்த்தீங்களா, அது வந்து எது கிடையாதுன்னா தேவனுடைய ஜனங்களுக்கும் பிசாசுடைய ஜனங்களுக்கும், பிசாசுக்கும் தேவனுடைய கிரியைக்கும் சண்டை நடக்குது. அதான் உண்மைக்கும் பொய்யுக்கும், வெளிச்சத்துக்கு இருளுக்கும் இல்லைங்களா, முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அவங்க நடக்கிற யுத்தம் தான் அந்த அர்மகதோன் யுத்தம். அதனால இதுக்கு வந்து அர்மகதோன் அப்படின்ற பேர் வந்து சூட்டப்பட்டது அப்படின்னு சொல்லி பாக்குறோம் அன்பாந்த சகோதர சோழர். அந்த யுத்தம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுவரை சம்பவித்தா இனி சம்பவமான மகா உபோத்திரம் இருக்குன்னு சொல்லி பாக்குறோம். கொள்ளை நோய் இருக்கும், ஜனங்க கொத்து கொத்த சாவாங்க. எசேக்கியேல் 7:15 வாசிங்க. எசேக்கியேல் 7:15. வெளியே பட்டயமும் உள்ளே கொள்ளை நோயும் பஞ்சம் உண்டாகும், வயல்வெளி இருக்கிறவன் பட்டயத்தால் சாவா, நகரத்தில் இருக்கிறவனையும் பஞ்சமும் கொள்ளை நோயும் பட்சிக்கும். எல்லா இடமும் நோயும் பஞ்சமும் இதெல்லாம் அதிகமா இருக்கும் சொல்லி பாக்குறோம். எசேக்கியேல் 7:16.
பேசுவார்கள். ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தை நிமித்தம் கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளின் புறாக்களைப் போல அறைகளில் இருப்பார்கள்.
அவர்களை தப்புவிக்கிறன் தப்புவார்கள், ஆனாலும் அவர்கள் அனைவரும் அவனவன் தன் தன் அக்கிரமத்தை துக்கித்து கூப்பிடுகிற பள்ளத்தாக்குகளில் புறாக்களைப் போல் மலைகளில் இருப்பாங்க, போய் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி சகோதர சொல்ல ரொம்ப மோசமான ஒரு காலம் ஸ்டார்ட் ஆகும். சகரியா 14:16 வாசி. சகோதர சொல்ல பாருங்க, எருசலேம் விரோதமாக 16 வாசிங்க. பாத்தீங்களா, எல்லாரும் ஒரே மந்தை ஒரே மேய்ப்புனா மாறும். எல்லாரும் உண்மையான தேவன் யாரு சத்தியம் எதுன்னு அப்பதான் கத்துவாங்க. அடி உழுகும் போதுதான் எல்லா சத்தியத்தை தேடி வருவார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். முடிவு இவ்வாறாக முடிவுக்குள்ள வருவார்கள் சொல்லி பாக்குறோம். எருமையா 30:47 வசனம் வாசம். எருமையா 30:47 எசேக்கியேல் 38:15-16. ஏற்கனவே சொல்லி இருக்கிற எருசலேம் விரோதமா எல்லா நாடுகளும் ஒன்று சேரும். தேவன் வந்து என்ன பண்ணுவார், நாலுல ஒரு பாகத்தை வந்து நாலுல மூணு பாகம் அடிக்கப்படும், ஒரு பாகத்தை வச்சு மீதி இஸ்ரேலை மீண்டும் மீட்பார் சொல்லி பாக்குறோம். அதுக்கு வந்து அந்த யுத்தம் வந்து கடைசி யுத்தமா இருக்கும் அன்பாந்த சகோதர சொல்ல. அதே போல சகரியா 14:2 வாசி. சகரியா 14:2 வாசம். இன்னைக்கு எருசலேம் வந்து தன் பெருமை நினைச்சு யார் எது தொட முடியாது நினைச்சிருக்காங்க, தேவன் விட்டுருவார், அவங்களையும் பிடிச்சிடும், இஸ்ரேல் ஜனங்களும் மாட்டிடுவாங்க, நகரம் பிடிபடும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், பாதி பேர் சிறைபிடிச்சு போயிருவாங்க, மீதி இருக்க ஜனமும் கத்தரை தேட ஆரம்பிப்பாங்க, மீண்டும் கத்தரை யுத்தத்தில் அவங்களுக்கு ஜெயிச்சு கொடுப்பாரு. மீண்டும் முற்பிதாக்கள் செய்த மாதிரி யோசிச்சு பைபிள படிச்சு பார்ப்பாங்க. படிச்சு பார்த்து கிதியோன் வந்து வெறும் 300 பேர் வச்சுட்டு அடிச்சாரு, நாமளே முடியல சொல்லிட்டு தேவனை நம்பி அப்பதான் இறங்குவாங்க. அப்ப தேவன் ஜெயத்தை கொடுப்பார் அன்பார்ந்த சகோதர சொல்ல. சகரியா 12:8-9 வசனம் வாசம். பாருங்க, அந்நாளில் கர்த்தர் எருசலேம் குடிகளை காப்பாற்றுவார். அப்ப எருசலேம் சப்போர்ட்டா மீண்டும் தேவன் வந்து அவளை காப்பாற்றுவாரு. சகோதர சொல்ல, எருசலேம் விரோதமா எழும்புறது வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா, இன்னைக்கு வச்சிருக்க நியூக்ளியர் பாம்பு வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு நாடும் அந்த நியூக்ளியர் பாம்புடைய எஃபெக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாம்பு ஒரு இடத்துல போட்டா கூட போதுங்க, அது காற்றுல கலந்துச்சுன்னா அந்த காற்று பட்டா போதுங்க, சதையிலாடு அப்படியே வலிகிறோம், அப்படி ஒழிகிறோம், அப்படியே கரைஞ்சு போயிடும் எல்லாமே. இந்த மாதிரி நியூக்ளியர் பாம்பு வந்து யூஸ் பண்ணிருக்காங்க, எல்லாருமே வச்சிருக்காங்க, ரெடியா வச்சிருக்காங்க, ஆனா போட வச்சிருக்காங்க. அந்த பாம்பு வந்து அந்த டைம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அன்பாந்த சகோதர சொல்ல அது வசந்தத்துல வாச்சுன்னா சகரியா 14:12 சகரியா 14:12 காலூண்டு நிற்கையில சதை அழிந்து போகும், அவள் கண்கள் தன் குழியிலே கட்டு
போயிடும்,
அவன் நாவு வாயில அழுகி போயிரும். இந்த மாதிரி அந்த மாதிரி பவர்ஃபுல் பாம்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் பிரயோகிச்சிருவாங்க அன்பாந்த சகோதர சொல்ல. அதனால வந்து தேசம் ரொம்ப மோசமான ஒரு நிலைக்கு போற ஜனங்கள்லாம் அப்படியே உருகி போயிருவாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இன்னும் தானியல் 3:27 வாச்சது, தானியல் 3:27 தேவன் அப்ப எப்படி அவங்களை காப்பாத்துவார்னா, தானியலோட நண்பர்கள் வந்து சிங்கக்கோயில போட்டாங்க இல்லைங்களா, சகோதர நெருப்புகளை போடும்போது கூட அவன் தலைமயிர் கூட கருகல இல்லைங்களா, அது அது வாசம் கூட அவங்க மேல இல்லை. அது போல அவங்க ஜனங்களை காப்பாத்துவாரு. தானியல் 3:27 வாசி, எந்த அது போல தேசத்தின் குடிகள் மத்தியில வந்து அந்த எருசலேமை காப்பாத்த தேவடைய ஜனங்கள் காப்பாற்றப்படுவார்கள் சொல்லி பாக்குறோம். இன்னும் வசனம் வாச்சுன்னா செப்பனியா 3:9 வாசிங்க, செப்பனியா 3:9 வசனம், எல்லாருமே கத்தரை கண்டு சத்தியம் போயிடும், எல்லாரும் கத்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு நம்மளாவது ஒரே தேவன் தான் நம்மள அண்ணன் தம்பி சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க, எல்லாம் கத்தரை தொழுது கொள்வார்கள். அது எப்படி பாஷை சுத்தமாக்குறது, அது எப்படி சுத்த பாஷையா மாத்துறது, அவன் அசுத்த பாஷை சுத்த பாஷை இருக்குது. அப்ப ஒவ்வொருத்தரும் அவன் பாஷை சுத்தமான பாஷை தானே, எப்படி
சுத்தமாக்குறதுனா
ஒரே பாஷை ஓகே, அது எப்படி சுத்தமாக்குறதுன்னா ஒரே பாஷை எந்த
பாஷை
சுத்தமான பாஷைன்னு என்னன்னா சத்தியம், எல்லாரும் ஒரே சத்தியம் பேசுவாங்க. இப்ப நம்ம சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் ஒரே சத்தியத்தில் வரும் பார்த்தீங்களா, அது போல உலகம் முழுது ஒரே சத்தியத்தில் வந்துடும். இப்ப வந்து உலகத்துல பெயர் சபைக்கு நமக்கு வித்தியாசம் இருக்குது, பெயர் சபை ஆளாளுக்கு ஒரு இதுல இருக்காங்க சத்தியத்தில் இருக்கிறாங்க, ஆனா எல்லாரும் ஏசு ஏசுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து சத்தியத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது எல்லாம் ஒரே சத்தியத்தில் வந்துட்டு, நம்மளும் ஒன் மைண்ட் ஒரே ஆவி ஒரே சத்தியம் அப்படி வந்துட்டு நம்ம இல்லைங்களா, அது மாதிரி உலகம் ஃபுல்லா மாறிடும். அன்பா ஒரே சுத்தமான பாஷை பேசுவாங்க, அது அர்த்தம் அன்பாந்த சகோதர சொல்ல. இன்னும் ஏசாய 2:24 வசனம் வாசம், ஏசாய 2:24 வசனம், பர்வதம் கொடுமுடியும் போது கத்துடைய ராஜ்யம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடும், அப்ப எல்லாரும் அதை நோக்கி ஓடி
வருவாங்க.
பாருங்க சண்டை போதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் வந்து மண் வெட்டியே கருவிலாம வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க, எல்லாரும் பூமி சீர்படுத்தப்படும் சொல்லி பாக்குறோம். அவங்க வச்சிருந்து தங்க வெளியில சிலைகளா வச்சிருக்காங்க இல்லைங்களா, அதுல என்ன பண்ணுவாங்க இப்ப அவங்க சாமியெல்லாம் தங்கத்திலேயே வெளியில வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் என்ன பண்ணுவான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏசாயா 30:22 வசனம், ஏசாயா 30:22 இதெல்லாம் என்ன நினைக்கிறேன் வந்து ரொம்ப பயபக்தியா அப்படியே வச்சுட்டு இருக்காங்க இல்ல, அப்ப எப்படி தீட்டச்சு கரும் இது இங்க வந்துச்சு அப்படின்னு, இது யார இங்க வச்சதுன்னு இல்லைங்களா, தீட்டாக எண்ணி தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல வீசி செஞ்சிருவாங்க. அந்த மாதிரி தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல எரிந்து விட்டு அதை சீ போ என்பாங்க. பாருங்க நிலைமை எப்படி போய் முடியுது பார்த்தீங்களா, அதை சீ போ என்பார்கள் அப்படி சொல்லப்படுது. அன்பார்ந்த சகோதர சொல்லு, பூமி ஃபுல்லா கத்துடைய ஜனங்கள் கத்தரை தொழுது கொள்வார்கள். சங்கீதம் 22:27-28. பூமி எல்லாம் நினைவு கூர்ந்து கத்தரிடத்தில் திரும்பும், ஜாதியுடைய சந்ததி எல்லாம் உங்கள் சமூகத்தை தொழுது கொள்ளும், ராஜ்யம் கத்தருடையது, அவர் ஜாதிகள் அரசு. எல்லாருக்கும் ஒரே ராஜ்யம், ஒரே கத்தர், ஒரே தேசம் ஆயிரும். 25:9. என்ன சொல்லுவாங்க, இது வந்து அந்நிய தேவன் இதெல்லாம் மாறி இவரோ நம்முடைய தேவன் சொல்லுவாங்க. இவருக்கு தான் காத்திருந்தோம், இவர் தான் நம்ம ரட்சிப்பார், இவர் கத்தரு. இப்படி ரட்சிப்பினால் களி கூர்ந்து மகிழ்வோம் அப்படி சொல்லப்படுது. அந்த மாதிரி பூமியில ஒரு எல்லாரும் ஒரு தெளிவான ஒரு சிந்தைக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அன்பார்ந்த சகோதர சொல்ல, அதுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து அந்த மகா அறிமுகம் நடக்கும் போது இதெல்லாம் ஆரம்பமா இருக்குது. அது சில விஷயங்கள்லாம் வந்து இன்னைக்கு கண்ணிலே பார்த்துட்டு இருக்கிறோம். செப்பனியா 1:7 வாசிங்க, இல்லைன்னா 1:14-18 வாசிங்க. செப்பனியா 1:14-18 வரைக்கும்
வாசிங்க.
அரணிப்பான நகரங்கள்னா பாதுகாப்பான நகரங்கள் இல்லைங்களா. இன்னைக்கு கூட அமெரிக்கா அடிச்சாங்க பென்டகன் இல்லைங்களா, அது அடிச்சாங்க இல்லைங்களா, அது பாதுகாப்பு நகரம் தான் அதெல்லாம். அது கூட விரோதம் எக்கால ஊதுறேன்னா அதான் நடந்து முடிஞ்சிச்சுங்க. அதெல்லாம் உயரமான கொத்தளங்கள், கோபுரங்கள், ட்வின் டவர் இல்லைங்களா, அடிச்சாங்க பாத்தீங்களா, அது நடந்துச்சு. அவருடைய ரத்தம் புழுதியை போல் சொரியப்படும். அந்த மாதிரி பில்டிங் எல்லாம் இடிஞ்சு விழுகும் போது அதுல இருந்து நிலைமை என்னாச்சுங்க, ரத்தம் இப்படி புழுதியோட புழுதியா விழுந்துச்சா, கட்டணம் புழுதியில போட போட கொட்டும் போது இவனு ரத்தம் அது புழுதியோட சொரிஞ்சது இல்லைங்களா, புழுதியோட சொருதி சொரியப்படும். அப்புறம் எப்படி எடுத்தாங்க, நோண்டிதான் எடுத்தாங்க இல்லைங்களா, அப்படி எல்லாம் நசுங்கிச்செல்லாம் அப்படியே பேத்து எடுத்தாங்க. மாம்சம் எருவை போல இருந்துச்சு. நாங்க வல்லரசு நாடு, பெரிய நாடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் காப்பாச்சாது. சூழ்நிலையே மாறிடுச்சு இல்ல கொஞ்ச நேரத்துல சகோதர. இதெல்லாம் வந்து அடையாளம், தேவன் வந்து ஒரு சாம்பிள் காட்டாரு. மனிதனுடைய அறிவுக்கு அவனுடைய செல்வம்ல எனக்கு எதிராக நிக்க முடியாது. தேவன் நினைச்சு ஒரு ரெண்டு கட்டடத்தை தள்ளுறது இவ்வளவு பிரச்சனை புரியுதுங்களா. உலகம் முழுது உழுது என்ன அவங்க இல்லைங்களா. அன்பார்ந்த சகோதர சொல்ல, இந்த மாபெரும் அருமகதன் யுத்தம் யாரால தடுக்கப்பட்டிருக்குது, நம்மளால, நாம சபை பூமியில இருக்கனால. அப்ப நம்ம யுத்த இந்த அருமுகத்துல மாட்டாத நம்ம என்ன ஆகுங்க, கிளம்பிடணும். இங்கிருந்து கிளம்புறதுக்கு ரெடி ஆகணும். அன்பார்ந்த சகோதர சோழ, சபை நிறைவுக்கு எட்ஜில் நம்ம இருக்கிறோம். இந்த அருமுகதோனும் உலகத்தின் முடிவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். இன்னும் காலங்கள் அது காலத்தில் நம்ம கடந்து வந்துட்டு இருக்கிறோம், நெருங்கிட்டோம் இல்லைங்களா. இனி வந்து எடுக்க போற நாள் இருக்குதுங்க. மகாபத்திரம் ஸ்டார்ட் ஆகிற காலத்தில் அப்படியே நிறுத்தி வச்சுட்டு அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். சகோதர சோழ சப்ஜெக்ட் வீட்டில் போய் படிங்க, நிறைய வசனம் இருக்கு இன்னும் கூட. இது பெரிய சப்ஜெக்ட், ஒன்றும் போயிட்டே தான் இருக்கும். அதனால தான் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பொறுமுடி கட்டுறது தேவன் தான் ஆசிரியப்படுறாங்க.